நமது சாஸ்திரங்கள் அனைத்துமே ஞானிகளால் கொடுக்கப்பட்டது, மகரிஷிகளால் கண்டுணரப்பட்டு வெளிப்படுத்திய புராண காவியங்கள் இதிகாசங்கள் அனைத்துமே மிக மிக பொருள் வாய்ந்தது, மிக மிக நுண்ணிய மூலக்கூறுகள் அதற்குள் நாம் அதை தேடி பார்த்தால் கிடைக்கும். அத்தகைய உணர்வு கொண்டு அதை நாம் பார்க்க வேண்டும், நுகர வேண்டும். அதற்குள் இருக்கக்கூடிய கருத்துக்களை நாம் எடுத்துக்கொண்டால் ஞானிகள் காட்டிய வழியிலே நாம் எந்த நிலையை அவர்கள் அடைந்தார்களோ அந்த நிலையை எளிதாக அடைய முடியும். அதுபோன்ற நுண்ணிய உணர்வுகளைத்தான் நாம் வெறுமன ராமாயண காவியம் என்றால் ராமன் இப்படி பிறந்தான், சீதாவை திருமணம் செய்தான், சீதாவை ராவணன் கவர்ந்து சென்றான், ராமன் சீதாவை மீட்டினான் என்று இப்படி பொதுவான நிலைகள் தான். அது கதையாகவோ அல்லது நடந்த நிகழ்ச்சிகளாகவோ மேலோட்டமாக கடவுள் என்றும் பக்தி என்றும் இந்த அடிப்படையிலே தான் பார்க்கின்றோம். ஆனால் ஞானிகள் கொடுக்கப்பட்டது, அதற்குள் பொருள்கள் ஏராளம் உள்ளது. அந்த ஏராளமான உள்ள நிலைகளைத்தான் மகாத்மா காந்திஜியும் அவருடைய சந்தர்ப்பம் செல்வ செருக்கில் அவர் வாழ்ந்து வந்திருந்தாலும் பிறிதொரு மனிதர்கள் அல்லல் பட்டு வேதனைப்பட்டு வரும் சமயங்களில் தான் கற்ற கல்வியை நல்ல நிலைக்கு பயன்படுத்த வேண்டும் என்று அவர்களை காக்க வேண்டும் என்ற எண்ண உணர்வு வரும்பொழுதுதான் இந்த ராமாயண காவியத்தை அவர் படிக்க நேருகின்றது. அதன் மூலமாகத்தான் வான்மீகி கண்ட பேருண்மைகளை நமது குருநாதர் இப்ப சொல்லக்கூடிய அனைத்துமே அவர் அறிய தொடங்குகின்றார். அவருக்குள் அந்த ஞானங்கள் வருகின்றது. அது வாழ்க்கையிலே செம்மையாக கடைபிடித்து கடைசி வரை மன உறுதி கொண்டு அவர் செயல்படுத்தினார் என்பதை தான் குருநாதர் இந்த உபதேச வாயிலாக தெளிவாக்குகின்றார்கள். ஆக முதலிலே சொன்ன மாதிரி ராமாயண காவியத்தினுடைய மேலெழுந்த வாரியாக படித்தால் வேறு விதமான கருத்துக்கள் இருந்தாலும் அதற்குள் இருக்கக்கூடிய உள்பொருளை தான் இங்கே தெளிவாக்குகின்றார் நமது குருநாதர். நாம் நுகர்ந்த உணர்வின் இயக்கங்கள் எண்ணங்களாக எப்படி தொடர்ந்து அது செயல்படுத்துகிறது என்பதைத்தான் காந்திஜி அவர்கள் தன்னுடைய கடைசி வாழ்நாள் வரை இறுதி மூச்சு வரை அதை செயல்படுத்தி காட்டினார். அவர் எதற்கு எடுத்தாலும் ராம் 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 என்றுதான் அவர் உணர்வுகளை எண்ணங்களை அந்த சொல்லுகளை உணர்வின் ஒளிகளை அவர் வெளிப்படுத்துவது அவருடைய வழக்கம். கடைசி அந்த சந்தர்ப்பம் அவரை ஒரு மனிதன் கொலை செய்யும் பொழுதும் அவனுடைய உணர்வை அவர் நுகரவில்லை. அவனை யாரும் கொல்ல வேண்டாம், அவனை கொன்று விடாதீர்கள், அவனை கொல்லக்கூடாது. ஏனென்றால் பெரிதொரு உணர்வு நாம் சந்தர்ப்பவசத்தால் நுகரும் பொழுதுதான் உயிரிலே பட்டு எண்ணம் சொல் செயல் இயக்கம் என்று வருகின்றது. ஆக இதுபோன்று பெரிதொரு மனிதன் அவன் எந்த செயல்களை செய்தாலும் அவனுடைய உணர்வு நமக்குள் வந்துவிட்டால் அதே இயக்கமாக அதே எண்ணமாக நம்முடைய போகும் பாதைகளையும் அதை திசை மாற்றிவிடும் என்பதைத்தான். இந்த உடல் நமக்கு சொந்தமல்ல, நாம் சேர்க்க வேண்டியது அழியா சொத்து என்ற நிலைகளில் அவன் இந்த உடலைத்தான் அழிக்க முற்பட்டான். அவன் அழிக்க முற்பட்ட அந்த உணர்வை தான் நுகரக்கூடாது என்பதைத்தான் அவர் கடைசி வரையிலும் தன்னுடைய மன உறுதி கொண்டு மன வலிமை கொண்டு சார்ந்த உணர்வு கொண்டு அவனுடைய உணர்வை அவர் நுகரவில்லை. அவனையும் அவர் புனிதமாக்க வேண்டும், அவனுக்குள் அறியாது இயங்கக்கூடிய அதிலிருந்து அவன் விடுபட வேண்டும் என்று அவன் தன்னை கொன்றுவிட்டான் அல்லது தன்னை தாக்கிவிட்டான் அல்லது தன்னை வேதனைப்படுகிறான் என்ற எண்ணத்திற்கு அவர் செல்லவில்லை. என்றால் திரேதா யுகத்தில் நாராயணன் சீதா ராமனாக தோன்றுகிறென்றால் இந்த உடலுக்குள் இரண்டாவது அவதாரமாக விஷ்ணு என்று நம் உயிரின் இயக்கங்கள் இருந்தாலும் அதிலே மோதிய உணர்வின் சத்து தான் இங்கு எண்ணங்களாக தோன்றுகிறது. ஆக அவன் தாக்குகின்றான், அவன் நம்மை தாக்கிவிட்டான், அவன் நம்மை கொலை செய்கிறான் என்ற அந்த உணர்வின் சத்தை நுகர்ந்தான் நம் உயிரிலே பட்டு அதே உணர்வின் இயக்கமாக நம்மையும் அவனுடைய இயக்கத்திற்கே கொண்டு சென்று விடும் என்பதைத்தான் அங்கே காந்திஜி அந்த கடைசி நேரத்திலும் இதுபோன்ற தெளிவான உணர்வுகளை அவர் வெளிப்படுத்தி சென்றார். ஆக அந்த அடிப்படையிலே தான் மக்களுக்கும் இதை எத்தனை வகைகளில் அவர் தெரியப்படுத்தினார். அதற்குண்டான விளக்கங்களைத்தான் குருநாதர் இங்கே நமக்கு தெளிவாக்குகின்றார். ஏனென்றால் பத்தாவது நிலை அடையக்கூடிய தசரத சக்கரவர்த்தி என்று வான்மீகி இதை காட்டியிருந்தாலும் அந்த பத்தாவது நிலை அடையக்கூடிய தசரத சக்கரவர்த்தி யார் என்றால் நமது உயிர்தான். அந்த தசரத சக்கரவர்த்திக்கு குரு பிரம்ம குருவாக கவர்ந்து கொண்ட உணர்வுதான் அங்கே வசிஷ்டராக வருகின்றது. தான் இச்சை பெற்ற உணர்வு எதுவோ அதுவே அங்கு குருவாக வழி நடத்துகிறது. ஆனால் அவருக்கு பிறந்த குழந்தைகள் என்று ராமன் என்று அவனுக்குத்தான் அங்கே அரசு ஆள அங்கே உரிமை உண்டு என்று நாட்டினாலும், தசரத சக்கரவர்த்தி என்ற இந்த உயிர் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு உணர்வுகளை சுவாசித்து தன்னை தற்காத்துக் கொள்ளும் உணர்வாக எடுத்து எடுத்து எண்ணில் அடங்காத சக்திகளாக அது ஒவ்வொரு நாளும் கங்கணமே கலட்டவில்லை என்ற அடிப்படையில்தான் எத்தனை உணர்வுகளை சுவாசித்து இந்த உடலுக்குள் பல வினைகளாக பல உணர்வுகளாக விளைந்தது. அதிலே மூத்த மகன் ராமன் என்றாலும் கைகேயி என்ற நிலையில் தன்னை தற்காத்துக் கொள்ளும் உணர்வாக காத்திரும் உணர்வாக விளைந்தது. அதற்கென்ற மகனாக பரதன் உருவாகின்றான். இப்படி எண்ணத்தால் உருவாக்கப்பட்ட இந்த ராமேஸ்வரம் என்ற இந்த உடலில் எண்ணில் அடங்காத குணங்கள், எண்ணில் அடங்காத உணர்வுகள், அதன் சக்திகளாக அதைத்தான் பெண் மனைவி என்று காட்டப்பட்டு அதற்கு உருவான குழந்தைகளை அது வளர்த்து அதை உயர்ந்த நிலைப்படுத்தவே ஒவ்வொரு குணமும் ஒவ்வொரு உணர்வும் ஒவ்வொரு அணுவும் அவருடைய செயலுக்கு முந்தும் என்பதைத்தான் இங்கே ராமனுக்கு பட்டம் சுட்ட வேண்டும் என்று விரும்பினாலும் எல்லோருக்கும் அங்கே ஆதரவுகள் அவருக்கு கொடுத்திருந்தாலும் கூட கைகேயி தனக்கு உருவான தன் பிள்ளைக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று அது விரும்புகிறது. ஏனென்றால் நம் உடலில் உருவான அணுக்கள் அது தன் உணர்வின் வளர்ச்சியை தன் இனத்தை பெருக்கும் நிலையாக இதுபோன்றுதான் அங்கே கொண்டு வருகின்றது. இதுபோன்ற நிலைகள் தான் நாம் பல கோடி சரீரங்களில் நாம் எத்தனை தீமையிலிருந்து விடுபடக்கூடிய நிலைகள் பெற்று இன்று மனிதனாக வந்திருந்தாலும் இந்த மனித வாழ்க்கையில் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் அந்த வலுகொண்ட உணர்வுகள் அது முன்னணிக்கு வந்துவிட்டால் அது தன் மகனுக்கே பட்டம் சூட்ட வேண்டும் என்று இந்த உயிரின் நிலைகளை அது திசை திருப்பும் என்பதைத்தான் அங்கே காட்டுகின்றார்கள். அதுபோன்ற சந்தர்ப்பத்தில் ராமனை அங்கே காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்று அது செயல்படுத்தினாலும் இந்த காடு என்றால் இந்த உடலே பெரும் காடுதான். நம் உடலுக்குள் எத்தனையோ குணங்கள் இருப்பதைத்தான் புலியும் இருக்கின்றது, நாயும் இருக்கின்றது, கரண்டியும் இருக்கின்றது, பாம்பும் இருக்கின்றது, தேலும் இருக்கின்றது, எத்தனையோ பல மிருக உணர்வுகளும் விஷ ஜந்துகளும் எப்படி வெளியில் இருக்கின்றது, இதுபோன்று நம் உடலுக்குள் எத்தனையோ குணங்கள் இருக்கின்றது. அது இந்த காட்டிற்குள் தான் ராமன் அவன் வனவாசம் சென்றான் என்று இந்த உடலுக்குள் இதை ஒவ்வொன்றையும் சமப்படுத்தக்கூடிய நிலையாக அதை மாற்றி அமைக்கக்கூடிய நிலையாக வளர வேண்டும் வர வேண்டும் என்பதைத்தான் இங்கே எண்ணிய சக்திக்கும் எடுத்துக்கொண்ட உணர்வுகளுக்கும் உயிரால் நுகரப்பட்ட நிலையில் எப்படி இது மாற்றமாகிறது, போகும் பாதையில் எப்படி திசை மாற்றுகிறது என்பதை அதே சமயத்தில் அங்கே அவர்கள் வனவாசம் சென்றாலும் சீதா அது ராவணனால் சிறைப்பிடிக்கப்பட்டு எடுத்து செல்லப்படும். ஏனென்றால் இந்த சீதா என்பது இங்கே மகிழ்ச்சி, நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் இந்த உடலுக்குள் உருவான அணுக்களுக்கு அதற்குண்டான அது சீரான நிலையில் இறையும் போது அது சுவை சுவைக்கொப்ப எண்ணங்களாக வருகின்றது. ஆக அந்த சுவையான நிலைகள் வளரும் போது அங்கே மகிழ்ச்சி வருகின்றது. ஆனால் இது போன்ற மாறுபட்ட உணர்வு வரப்பட போகும்போது ராவணன் என்றால் அவனும் பத்தாவது நிலை அடையக்கூடிய அவன் தசப்பிரியனாக இருக்கின்றான். ஏனென்றால் உருவான உணர்வு அது அணுக்களாக விளைந்த பின் மனித உடலில் இருக்கக்கூடிய அணுக்களுக்கு சர்வ வல்லமையும் உண்டு என்பதை இந்த உடலிலே உருவான அணுக்களுக்கு உண்டான வல்லமைகளைத்தான் ராவணன் என்று காட்டப்பட்டு அது நாம் எடுத்துக்கொண்ட நல்ல உணர்வுகள் வளர்ச்சியின் பாதையில் அதுக்கு அடுத்த நிலை செல்வதற்கு மாறாக அந்த அணுக்களை அது சிறைப்பிடிக்கக்கூடிய நிலையில் அதுக்குண்டான மகிழ்ச்சிகளை அவன் கவர்ந்து சென்று கொண்டு விடுகின்றான். அது மட்டுமல்ல தன் வழிக்கு வர வேண்டும், தன்னுடைய நிலைக்கே வர வேண்டும் என்று அந்தந்த குணங்கள் நாம் நல்ல குணங்களை அது செயலற்றதாக மாற்றி கோபமோ ஆத்திரமோ வெறுப்போ பகமையோ கொலை செய்யும் உணர்வுகளோ மற்றவர்களை கொன்று குசிக்கும் உணர்வுகளுக்கோ ஆனால் மிருகங்களிலிருந்து நாம் இப்படித்தான் அதிலிருந்து விடுபட்டு மனிதனாக வந்துள்ளோம். மீண்டும் அந்த கொன்று குசிக்கும் உணர்வுகளை அங்கே அந்த ராமாயணத்தில் ராவணனுடைய பாத்திரமாக காட்டி நாம் எடுத்துக்கொண்டவன் தசப்பையனாக எப்படி இயக்குகின்றது, அந்த சுவைமிக்க நிலையில் எப்படி மாறுகிறது என்பதை அங்கே சுட்டிக்காட்டுகின்றார்கள். ஆக தீமை என்ற உணர்வுகள் நம் வந்த பின் நமக்குள் மகிழ்ச்சி எப்படி பறிபோகிறது. அதே சமயத்தில் அங்கே ராமனுடைய சகோதரனாக கும்பகர்ணனையும் காட்டுகின்றார்கள். ஏனென்றால் இந்த உடலுக்குள் உருவான நல்ல அணுக்கள், நல்ல குணங்கள், நல்ல எண்ணங்கள் இதுபோன்ற விஷத்தன்மை கொண்ட உணர்வின் ஆதிக்கங்கள் ஆட்சிக்கு அதிகமாக வந்தால் அது எல்லாம் செயலற்றதாக மாறி அது தூங்கிக் கொண்டே இருக்கும் என்பதையும் தெளிவாக காட்டுகின்றார். அதே சமயத்தில் அங்கே ராவணனோ சீதாவிற்கு காலக்கெடு வைக்கின்றான். இன்ன நேரத்திற்குள் நீ இத்தனை நாட்களுக்குள் எனக்கு நீ இந்த பக்கம் வந்துவிட வேண்டும், என் ஆசைக்கு இணங்க வேண்டும், இல்லை என்றால் உன்னை கொன்று புசித்து விடுவேன் என்று அங்கே காட்டுகின்றது ராமாயண காவியம். இது போன்றுதான் காந்திஜி நாம் எடுத்துக்கொண்ட முதல்ல சொன்ன மாதிரி தீமையின் விளைவாக சந்தர்ப்பவசத்தால் வரக்கூடிய உணர்வுகளுக்கு நாம் இடம் கொடுத்து விட்டால் அது நம்ம உடலுக்குள் அணுக்களாக மாறிவிட்டால் அது மற்றொன்றை கொண்டு பிசிக்கும் நிலையாக வந்துவிடும் என்பதைத்தான் அங்கே அவர் சாந்தமான உணர்வு கொண்டு மன வலிமை கொண்டு மற்றொருவர்கள் தன்னை கொண்டு விடுவார்கள், கொண்டு புசித்து விடுவார்கள், தன்னை தாக்கி விடுவார்கள் என்றாலும் அவருடைய உணர்வுக்கு அவர் அஞ்சி நடுங்கியும் செல்லவில்லை, பயத்தாலும் அவர் எடுக்கவில்லை, தாக்க வேண்டும் என்ற உணர்வும் அவர் கொள்ளவில்லை. ஆக இவ்வளவு கடுமையான நிலைகள் அது நேருக்கு நேராக வந்தாலும் அதையெல்லாம் அஞ்சாதபடி அந்த உணர்வை நுகராதபடி மன உறுதி கொண்டு மன வலிமை கொண்டு சாந்த உணர்வு கொண்டு அதை எதிர்நோக்கி தன்னுடைய அன்பு கொண்ட சகோதர உணர்வு கொண்டு இந்த உணர்வுகளை பாய்ச்சி அவர் அதிலிருந்து மீண்டார். அந்த வலிமைக்கு உணர்வு கொண்டுதான் அந்த கடைசி நேரத்திலும் தன்னுடைய உயிரான்மாவிலே இதுபோன்ற தீமை நிலைகளை அவர் தனக்குள் வளர்க்காது பெருக்காது அவர் இந்த உடலை விட்டு சென்றார். இதையேதான் அங்கு வாலி என்ற பாத்திரமாக காட்டப்பட்டு அவன் சூரியனுடைய முதல் புத்திரன் என்று அவன் ஆதிசக்தி என்று விஷமாகியிருந்தாலும் இந்த விஷயத்தினுடைய தாக்குதல் தான் வெப்பமாகின்றது, ஈர்க்கும் காந்தமாகின்றது, அதன் வழிதான் மற்ற உணர்வுகள் அது கவரும் சக்தி வருகின்றது. இப்படி ஆதியில உருவான இந்த விஷயத்தினுடைய தாக்குதல் உருப்பட்ட சூரியன் வெப்ப காந்தங்களாக வந்தாலும் பெரியதொரு மனிதன் வேதனைப்படுவதோ ஆத்திரப்படுவதோ கோபப்படுவதோ இந்த உணர்வுகளை கவர்ந்து கொண்டால் அந்த விஷயத்தின் இயக்கமாகவே அது இயக்கும் என்பதைத்தான் அங்கே முதல் பிள்ளையாக வாலி என்று காண்பித்து அந்த ராமாயண காவியத்தில் தெளிவாக்குகின்றார்கள். ஆனாலும் நாம் இன்று சொல்லக்கூடிய பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் வாழ்ந்த அகஸ்தியன் தாய்க்கருளை பெற்ற சக்தியின் துணை கொண்டுதான் விண்ணினுடைய ஆற்றலை அவன் பரிபூரமாக பெறுகின்றான். ஆக விஷயத்தினுடைய ஆற்றல் இயக்க சக்திக்கு வந்தாலும் இதை வென்றின் உணர்வாக அவன் தான் பெற்ற சக்திகள் அனைத்துமே தன் மனைவிக்கு பாய்ச்சி ஆண் பெண் என்ற நிலைகள் கருவுறும் நிலையாக நஞ்சினை வென்றின் உணர்வுகளை இருவருமே தங்களுக்குள் விளைய வைத்து அவன் துருவனாய் துருவ மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரமாக இந்த அகண்ட அண்டத்தில் வரக்கூடிய எத்தகைய விஷத்தின் தம்மை ஒடுக்கி அதை ஒளியின் சுடராக மாட்டிக்கொண்டே இருக்கின்றான். அது அதைத்தான் சுக்ரீவன் என்று இந்த சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு இதுபோன்ற இயக்கத்தன்மை விஷத்தை வென்றிடும் உணர்வு வருவதை இரண்டாவது மகன் என்று சுக்ரீவன் என்று வாலினுடைய சகோதரனாக சாஸ்திரங்கள் ராமாயண காவியத்திலே தெளிவாக உணர்த்துகின்றது. விஷத்தின் இயக்கம் முதல் நிலையாக இருந்தாலும் அதை வென்ற உணர்வுகளை வென்றிடும் உணர்வுகளை இரண்டாவது நிலையாக அங்கே தெளிவாக காட்டுகின்றது சாஸ்திரங்கள். ஏனென்றால் இதெல்லாம் இயற்கை நியதிகள், ஒவ்வொன்றும் ஆண் பெண் என்ற நிலைகள் இணைந்துதான் எதுவுமே அதனுடைய வளர்ச்சியினுடைய நிலைகளுக்கு வருகின்றது. நாம் சொல்லுகின்றமே நட்சத்திரங்கள் என்று அதில் ஆண் பெண் என்ற நிலைகள் அது எந்தெந்த நிலைகள், செடி கொடி கல் மண் ஒரு நீராக இருந்தாலும் ஆண் பெண் என்ற நிலைகள் உண்டு. ஒரு ரெண்டு நட்சத்திரங்களுடைய மோதல் அது நீராக உருப்பெட்டாலும் அது ஆண் நட்சத்திரங்களாக உருப்பெற்று அந்த நீர்நிலை உருவாகியிருந்தால் அதில் உயிரினங்களோ மற்ற நிலைகளோ உருவாவதில்லை. ஆனால் அதுவே ஆண் பெண் என்ற ரெண்டு நட்சத்திரங்களுடைய இணைந்து அந்த நீராக உருவாகியிருந்தால் அதற்குள் உயிரினங்களோ மற்ற அதாவது உயிர் அணுக்குள்ள வளர அது ஏதுவாக இருக்கின்றது. இதுபோன்றுதான் இயற்கையினுடைய தத்துவங்கள் இப்படி இருக்கும் பொழுது நாம் அந்த அகசியம் துருவனை துருவ மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரமான அந்த உணர்வுகளை பேரர்கள் பேரொழி உணர்வுகளை நாம் நமக்குள் இணைய செய்து கணவன் மனைவியாக ஒன்றிய நிலையில் கொண்டு அந்த ஞானி மகாத்மா காந்தி தனக்குள் எப்படி மன உறுதி கொண்டு தன் வாழ்நாளிலே ஒவ்வொரு எதிர்மறையான உணர்வு வந்தாலும் அது சார்ந்த உணர்வு கொண்டு மன உறுதி கொண்டு அந்த உணர்வின் இயக்கமாக தனக்குள்ளது வளரவிடாது விளையவிடாது அதை சமப்படுத்தி நஞ்சினை வென்றிடும் உணர்வாக அவர் என்றால் இந்த காவியத்தினுடைய தத்துவங்களை முழுமையாக அறிந்துதான் அவர் இதையெல்லாம் தன் வாழ்நாளிலே அதை செயல்படுத்தி மக்களுக்கும் இதை தெரியப்படுத்தி சென்றார். காந்திஜி உணர்ந்த அந்த ராமாயணத்தினுடைய தத்துவங்களை நாம் உணர்ந்து கொண்டால் நமக்குள்ளும் நாம் எடுத்துக்கொண்ட உணர்வுகள் எண்ணங்கள் எப்படி செயல்படுகின்றது, இதை எப்படி நாம் சீரான நிலையில் கொண்டு செல்ல வேண்டும், இந்த உடலுக்கு பின் நாம் எப்படி அதை உயிரோடு ஒண்டி அந்த பெரியதொரு உணர்வு நம்ம இயக்க சக்தியாக மாற்றிவிடாதவண்ணு ஞானிகள் உணர்வுகளை நமக்குள் பெருக்கி என்றுமே அழியா நிலையாக அந்த அகசியனும் அவரை பின்பற்றி சென்ற மகரிஷிகள் ஞானி இந்த சப்தரிஷி மண்டலங்களை எப்படி வாழ்கின்றார்கள் அந்த எல்லையை தெளிவாக அடைய முடியும் என்பதைத்தான் இதிலே மூலக்கூறுகளை நுண்ணிய நிலைகளாக ராமாயண காவியத்தினுடைய சிறப்புகளை காந்திஜியை வைத்து நமக்கு தெளிவாக்குகின்றார் நமது குருநார்.
நமது காந்திஜி ஆகிய உணர்ந்து மக்களுக்கு ராமாயண படிப்பின் தன்மை வேறு விதமாக இருப்பினும் ராமாயணத்தின் உண்மையின் முழுமையை அறிந்து மக்களுக்கு எப்படி தெளிவாக்க வேண்டும் என்றும் தனது வாழ்க்கையிலே கடைபிடித்து தன் செயலால உணர்த்தி நாம் நுகரும் உணர்வு நம்மை எப்படி அழைக்கின்றது, தீமை என்ற உணர்வு நமக்குள் நுகராது எப்படி இருக்க வேண்டும், நாம் நுகர்ந்தால் அதன் உணர்வு வருகின்றது, நுகராத தன்மை கொண்டு நாம் எப்படி இருக்க வேண்டும் என்ற வாழ்நாளில் அந்த வாழ்ந்து காட்டியவர் ராமாயணத்தின் அடிப்படை அழைக்கிறான் ராம் ராம் என்று அவர் துயர்பட்டு மரணம் அடையும் போது கூட அந்த ராமனைத்தான் எண்ணினார். ஆக எவனும் எதிரியா எண்ணவில்லை, கொண்டவனை விட்டுவிடு என்றார். அவன் செய்த தீமையும் வேறு நுகரவில்லை, தீமையின் உணர்வை நுகர்ந்தால் தீமின் உணர்ச்சி வரும், அவனை கொலை செய்ய வேண்டும் என்ற உணர்ச்சி தான் உண்டும் என்பதனை கடைசி நேரத்தில் நம்ம அவர் கடைபிடித்து காட்டினார். இதெல்லாம் நாம் தெளிந்து கொள்ள வேண்டிய நிலைகள். நமது வாழ்நாளில் வாழ்ந்தவர் காந்திஜி. இந்த உலகில் இந்த தீமையிலிருந்து விடுபட்டு மக்களை எவ்வாறு தெளிவான வழிக்கு கொண்டு வர வேண்டும் என்றும், தன் உடலையே அர்ப்பித்து உலகின் நிலைகளை மாற்றி சாந்த உணர்வு மக்கள் தன்னைத்தான் பாதுகாக்கும் உணர்வு வர வேண்டும் என்றும் இப்படி சுதந்திரம் வாங்கி கொடுத்த நாள். ஆனால் காந்திஜியின் நிலையை நாம் கொண்டு நமது வாழ்க்கையில் எத்தனை இன்னல்கள் வரும், அதனை நாம் காந்திஜியை போல மன வலிமை கொண்டு, நம் குடும்பத்தில் வரும் ஒரு இன்னல்கள் வந்தாலும் நமது உயிரான ஈசனை வேண்டி இதை வென்ற துருவ நட்சத்திரத்தின் உணர்வை நமக்குள் வலுவாக்கி குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள் எத்தனையோ நரக வேதனைப்படுகின்றன. ஆகவே சுதந்திரம் என்பது இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல, மனிதனுக்குள் ஒவ்வொரு மனிதனும் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்பதுதான் காந்தியின் நோக்கமும். அதுதான் அதன் அடிப்படையை வைத்துதான் பெரியோர் தீமையான உணர்வுகள் தன்னை தாக்கி இந்நல்ல குணத்தை அழித்து விடக்கூடாது, இந்நல்ல குணங்கள் எனக்குள் சுதந்திரமாக வாழ வேண்டும் என்ற உணர்வினை அவர் வாழ்நாளிலே வாழ்ந்து காட்டினார் காந்திஜி. நீங்க அவருடைய சரித்திரத்தை எடுத்து பார்த்தா நீங்கள் இந்த உண்மையை உணரலாம். ஆகவே இதை போல இந்த தசரத சக்கரவர்த்தி என்பவர் தான் நுகரும் உணர்வுகள் எதுவோ அது பிரம்மமாகின்றது, அதன் வழி தன் உடலே அருந்தரி என்ற நிலையில் இருக்கின்றது. இப்ப ராமாயணத்தில் காட்டுகின்றான் தான் எடுத்துக்கொண்ட சக்திகளில் ஒவ்வொரு சக்தியும் எப்படி போர் செய்கின்றது, தன் மகனுக்கு இது பட்டத்தை சூட்ட வேண்டும் என்று எண்ணுகின்றது. உதாரணமாக ராமனின் தாயார் சாந்தமான ஒரு பொதுவான நிலை பெற்றது. அதே சமயத்தில் பரதனின் தாயார் தன் மகனுக்கு இந்த பட்டம் சூட்ட வேண்டும் என்று எண்ணுகின்றது. அப்ப பட்டத்தை சூட்ட வேண்டும் என்றும் ஒழுங்கு முறைப்படி நியாயத்தின் அடிப்படையில் மூத்தவனின் செயல்களை எப்படி இருக்க வேண்டும் என்று அமைத்தாலும் அந்த நல்ல குணங்களின் சிறப்பிறை மாற்றி அவனவே தீய நிலைகளுக்கு காட்டுக்கு அனுப்புகின்றன என்ற நிலை சற்று சிந்தித்து பாரு. காடு என்றது நமக்குள் இருந்தும் வேதனை கொண்டு நாம் துடிப்பதும் நமக்குள் அல்லற்படும் அணுக்கள் நல்ல குணங்கள் கொண்ட அணுக்கள் எத்தனை அல்லற்படுகிறது என்ற உண்மையை நீங்க உணரலாம். நம் உடலுக்கு எத்தனை அல்லற்படுகிறது, இது பெரும் காடு. பல காடுகளில் வளர்ந்த உணர்வை உணவாக உட்கொண்டவன் நாம், அதாவது பல காடுகளில் விளைந்த அந்த தாவர இனங்களை உணவாக கொண்டு அணுக்களாக விளைந்தது. அது அணுக்களாக விளைந்தாலும் ஒன்றை ஒன்று விழுந்து உணவின் தன்மை மனிதனாக உருவாக்கி இப்படி பல காடுகள் நமக்குள் உண்டு. புலியும் உண்டு, கரடியும் உண்டு, நாயும் உண்டு, பாம்பும் உண்டு, தேகம் உண்டு, எல்லாமே உண்டு. இத்தனை வகையும் தட்டு நாம் இந்த உடலை பெற்ற செய்திருக்கிறது என்ற நிலையை தெளிவாக கூறுகின்றவர் இந்த ராமாயணத்தில். ஆகவே வசிஷ்டர் என்பது நாம் இப்ப பேசுவது தீவைகள் அகற்று உணர்வு வரப்படும் போது நீங்க கவர்ந்து கொண்ட சக்தி உங்க உடலாகாது. ஆக உங்க உடலாகிவிட்டால் அருந்தரி, இது இணைந்து வேலை செய்யும். ஒருவன் கோபமாக பேசுவதை உணர்வை நுகர்ந்தால் அந்த சக்தி அதன் வழி கொண்டு இணைந்து அருந்தரி ஆகின்றது. இப்படி பரதனின் தாயார் பிறரடி உணர்வுகள் நீ வாழ வேண்டும் என்ற உணர்ச்சிகளை மற்றோர் சொல்லும் போது தன் மகனுக்கு பட்டம் சூட்ட வேண்டும் என்று விரும்புகின்றது. இதே போல தன் உடல்ல ஏற்படும் ஒவ்வொரு குணங்களும் தன் இனத்தின் தன் மக்களை தான் பெருக்க என ஒரு வித்தினை நாம் ஊன்றினால் தன் இனத்தின் வித்தை தான் உருவாக்கும். அதே போல ஒவ்வொரு குணங்களும் அதனதன் இனங்களைத்தான் பெருக்க தொடங்கும். நாம் கோபப்படும் உணர்வை எடுத்துவிட்டால் அதன் அடக்கி நிலையை நாம் வசிஷ்டர் கவர்ந்து கொண்ட சக்தி அது அருந்தரியாக இயக்க தொடங்கும். அப்ப அதன் வெடிக்கொண்டு அந்த சக்தியின் துணை கொண்டால் நல்ல குணங்களுக்கும் இதற்கும் நமக்கு போர் மறைதான் வரும் என்ற நிலை இப்படி தெளிவாக காட்டுகின்றனர். இதன் வழி எடுத்துக்கொண்டார். இப்போ பத்தாவது நிலை அடையும். இந்த பத்தாவது நிலை அடையக்கூடிய இந்த உயிர் அது எதன் எதன் நிலைகள் எத்தனை இன்னல்கள் படுகின்றது என்பதை காட்டுகின்றனர். ஆனால் இதன் வழி எடுத்துக்கொண்ட அந்த உணர்வுகள் நாம் உடலாக வரப்போம்போது ராவணம் பத்தாவது நிலை அடையக்கூடிய இந்த உணர்வும் கொண்டு இந்த உயிரின் தன்மை உணராகும்போது ஆக எந்த அணுவின் தன்மை நம் உடலில் ஏற்பட்டதோ அதன் மனம் நம் உடலாகின்றது சிவம். உணர்வின் உணர்ச்சிகளை இயக்க செய்வது வாழச் செய்தாலும் இந்த உணர்வின் தன்மை நம் உடலாக எப்படி மாறுகின்றது, இந்த உடலின் தன்மை ஆனப்பின் நம் உடலுக்குள் இந்த உடலின் இச்சைக்கு எத்தனை கொலைகளை செய்கின்றான் என்ற உண்மையை இங்கு உணர்த்தப்படுகின்றன. இந்த உடல் வாழ அவன் செய்யும் நிலைகள் எத்தனையோ தன் உடலை சேர்த்துக் கொண்ட உணர்வுகள் அதாந்து அவனுடைய சகோதரனை எடுத்துக்கொண்டான் கும்பகரணன். கும்பகரணன் என்ன சிறன் தூங்கிக் கொண்டே இருக்கின்றான் என்ற நிலையும் ஒவ்வொன்று நிலையும் விளக்கமாக கொடுக்கின்றன. நல்ல குணங்கள் அனைத்தும் அசர அரக்கன் உடல்களிலே தூங்கிக் கொண்டிருக்கிறது, நல்ல செயல்களை செயல்படுத்த முடியல என்று விரிவாக கொடுக்கின்றன. இதை போல நாம் எண்ணங்கள் எடுத்துக்கொண்ட உணர்வுகளில் எத்தனையோ நிலைகள் நமக்குள் என்ற நிலையும் உயிரின் இயக்கமும் உயிரால் இயக்கப்பட்ட உணர்வு அணுக்களும் அணுவின் மலம் உடலாவதும் சிவம் என்ற நிலையில் சிவத்துக்குள் நாம் நுகர்ந்த உணர்வுகள் எத்தனை உணர்ச்சிகளை சென்று நம் நல்ல அணுக்களை கொள்ளுகின்றது, நல்ல குணங்களை கொள்ளுகின்றது என்ற நிலை வருகின்றது. ராமயணத்தில் சொல்வார்கள், சீதாவை கொண்டு போனது அந்த சீதாவினை சிறைப்பிடித்துக் கொள்கின்றான் என்றால் அவனுடைய பொருள் என்ன? நல்ல குணங்களை அடக்கி வைத்துக் கொள்கின்றான், நல்லதை செயல்படாது செய்கின்றான். ஆகவே என்ன செய்கின்றான்? எனக்கு இணங்கவில்லை என்றார் என்ற நான் செய்யும் தவறுக்கு நீ இணங்கி வர வேண்டும், இல்லை என்னால் ஒன்றை கொன்று தின்று விடுவேன் என்கின்றான். ஆகவே இதனுடைய இயக்கங்களை நல்லதை செயல்படாத நிலைகள் செயல்படாது என்று ராமாயணத்தில் தெளிவாக நமக்கு தெளிவாக்கு காட்டுகின்றான். ராமாயண காவியத்துக்குள் நீங்க மூலப்பொருளை பார்த்தால் தெரியும். ஆகவே இதன் மனிதன் விடுபட இதை தெளிவாக்குகின்றான். சூரியனின் பிள்ளை வாடி என்றும் கோபம் குரோதம் வெறுப்பு வேதனை நோய் என்ற இதை போல உணர்வுகளை சூரியன் கவர்ந்து கொண்டால் அது சூரியனின் மூத்த பிள்ளை. அது மூத்த பிள்ளை என்று சொல்வதற்கு காரணமே ஆதியில் விஷத்தின் தாக்குதலால் ஏற்பட்டதுதான் வெப்பம், அந்த வெப்பத்தின் நிலைகள் ஏற்பட்டதுதான் காந்தம், அந்த காந்தத்தால் ஈர்க்கப்பட்டதுதான் பல நிலை என்பதனால் விஷம் தாக்கி வெப்பமாகின்றது. அந்த வெப்பமாகும் போது நகர்ந்து ஓடுகின்றது. நகர்ந்து ஓடும் போதுதான் வெப்பம் காந்தம் விஷம் என்ற நிலைகளில் அது ஆதி சக்தி என்று விஷம், அதை ஆதி பராசக்தி எல்லாவற்றையும் உருவாக்கும் சக்தி வெப்பம், ஆதி லட்சுமி காந்தம் என்று நமது சாஸ்திரங்கள் தெளிவாக கூறுகின்றது. ஆக இதன் வழி நாம் புரிந்து கொண்டால் அங்கு இதைத்தான் தெளிவாக்குகின்றார். ஆதிசக்தி என்ற விஷத்தை இங்கே காட்டுகின்றார். அதனால்தான் அதை முதல் மகன் என்று காட்டுகின்றான். விஷத்தின் தன்மைகள் எதிலே கவர்கின்றதோ அதன் வழி இயக்குகிறது என்றும் சூரியனால் இப்போ ஒருவன் வேதனைப்படுகிறார் என்றால் அந்த வேதனை உணர்வை கவர்ந்து கொண்டால் அதனுடைய வலிமை நல்லவர்களை அடக்கும் நிலை. இப்ப வேதனைப்படுவரை நாம் பார்க்கின்றோம், நுகர்ந்த பின் நமது நல்ல குணங்கள் ஒடுங்கி விடுகின்றது, நமது செயலும் அது அந்த வாலி எவரை பார்த்தாலும் சம வலுவை பெற்றுக்கொள்ளும், நல்ல குணங்களை இயங்க விடாது தடைப்படுத்துகின்றான் என்ற நிலையும் இந்த உயிரணு தோன்றி அகசியன் துருவனாகி விஷத்து வெள்ளும் ஆற்றல் தாய் கருவிலே பெற்றவன் அவர் பின் அவனுடைய வளர்ச்சியில் துருவத்தின் ஆற்றலை அறிகின்றான், துருவன் ஆகின்றான். துருவன் ஆன பின் அவன் வளர்ச்சியின் உண்மையை கண்டத்தில் அவனுக்கு திருமணம் ஆக்குகின்றது. திருமணம் ஆன பின் தான் கற்றுணர்ந்த உணர்வு அனைத்தையும் தன் மனைவிக்கு சொல்லுகின்றான். மனைவி கேட்டறிந்த உணர்வுகள் அவன் பார்த்த உண்மையும் அவன் அறிந்த உணர்வும் இவள் அறிகின்றான். அறிந்து கொண்ட உணர்வின் தன்மை கொண்டு மீண்டும் என் கணவர் உயர வேண்டும் என்று எண்ணுகின்றான். தான் போதித்த உணர்வுகள் மனைவி அதன் வழியை கடைபிடித்து அறிந்த உணர்வுகள் என் மனைவி மீண்டும் உயர வேண்டும் என்று மனைவி மேலும் அறியும் ஆற்றல் பெரிய வேண்டும் என்று இருமனும் ஒன்றி வாழ்ந்தன. ஆகவே ஆண் பெண் என்ற செடி இல்லை என்றால் ஒத்த நிலை இல்லை என்றால் அந்த செடி தன்னுடைய இனத்தை வித்தை விருதி செய்யாது. ஆகவே ஆண் பெண் என்ற நிலைகள் வரப்படும் போதால் தன் இன குழந்தைகளை வளர்க்கணும். ஆண் பெண் என்ற நிலைகள் நட்சத்திரங்களிலும் ஆண் பெண் என்ற நிலைகள் நட்சத்திரங்கள் புது மோதி மின்னலாக மாறி ஒளி கற்றைகள் கடலில் இணைந்து இங்கே சேர்த்தால்தான் மணலாக உருவாகின்றது. எதன் உணர்வின் தன்னை அங்கு வருகின்றதோ அதற்கு தக்க இந்த அணுவை பிளந்து இதில் பிரித்தெடுத்து இந்த விஞ்ஞானி பல நிலைகளில் செயல்படுத்துகின்றான். ஆகவேதான் இதை போன்று ஆண் பெண் என்ற நிலைகள் வரப்படும் போது செடிகளுக்கும் கல்லுக்கும் மண்ணுக்கும் நீருக்கும் உண்டு. எத்த பகுதி சில இந்த நீரின் தன்மையை சில நட்சத்திரங்கள் ஆண்பால் என்ற உணர்வின் தன்மை கொண்டும் அதில் வெடிக்கப்பட்ட உணர்வுகள் இந்த நீராக மாறியிருந்தால் அந்த ஆண் என்ற நிலையில் மற்ற உயிரினங்கள் அங்கு வளர்வது மிக கடினமாகும். ஆக பெண் ஆண் பெண் என்ற நிலையில் இருநிலை ஆகின்றால் அப்பகுதியில் என்றால் உயிரினங்கள் வளர்ச்சி பெற முடியும். இதையெல்லாம் ராமாயண காவியங்கள் உணர்வின் உணர்ச்சிகளும் அதனால் உணர்வுகள் தோன்றும் எண்ணங்களும் என்ற நிலைகளில் தெளிவாக கூறப்படுகின்றன. அதன் வழியில் இன்று திருமணம் ஆனப்பும் அவன் வானுலக உணர்வை தான் எடுத்து தன் மனைவிக்கு சொல்லி மனைவின் தன் கணவனுக்கு சொல்லி இருவருமே இந்த உணர்வினை எடுத்து வளர்த்து கொண்டதனால் இன்று அவர்கள் இந்த நட்சத்திரங்களோ மற்ற நிலைகளோ வெளிப்படும் உணர்வுகளை நுகர்ந்தப்பும் அந்த விஷயத்தை அடக்கி உணர்வினை ஒளியாக மாற்றி இன்று இரு உயிரும் ஒன்றனை இணைந்து என்று துரு நட்சத்திரமாக இருக்கின்றன. அதன் வெளிவரும்போது சூரியன் அதை கவர்ந்தார். சூரியனின் இரண்டாவது பிள்ளை முதலே விஷம் விஷத்தை நீக்க கற்றுக்கொண்டவன் அந்த துருவ நட்சத்திரம் என்று இரண்டாவது பிள்ளை என்று கூறுகின்றன. இதெல்லாம் நீங்க ராமாயணத்தை நீங்க தெளிவாக படித்துக் கொண்டால் இந்த உண்மையின் இயக்கத்தை நீங்க தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இதையெல்லாம் அன்று காந்திஜி அறிந்து கொண்டவர் கற்ற உணர்வின் தன்மையை மக்களுக்கு எவ்வளவு அவன் வாழும் வழிநிலையை கொண்டு அவனையும் இணைந்து வாழ்ந்து உண்மையின் உணர்வை தானே கடைபிடித்து அந்த உணர்வின் சொல்லாக மற்றவர்கள் ஏற்று தீமையை வெளிக்கிறோம், தீமையை தனக்கு புகாத தடுத்திடும் வலிமை பெற்ற ஒருத்தர் நான் வலிமை கொண்டார். ஒருவனை தாக்கும் உணர்வு வலிமை அல்லது கோலை. காந்திஜி எத்தகைய எதிர்ப்பு வந்தாலும் கொண்டு விடுவேன் என்றாலும் மன உறுதி கொண்டு அந்த உண்மையின் நிலையை யாருக்கும் மஞ்சாது. மன உறுதி கொண்டு உலகம் இப்படித்தான் இருக்க வேண்டும், மக்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று சாந்தத்தின் வலிமை பெற்றவர் காந்தி.
நாம் எடுக்கக்கூடிய தியானத்திற்கு நம்முடைய எண்ணத்திற்கு எவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது, நம்மால் ஆக்கப்பூர்வமான செயல்களை எவ்வாறு அது செயல்படுத்த வேண்டும், நம்மால் அதை எவ்வாறு செயல்படுத்த முடியும் என்ற தெளிவான உணர்வுகளை இந்த உபதேசத்திலே ஞானகுரு நமக்கு தெரியப்படுத்துகின்றார்கள். இந்த அணுகுண்டுகளையோ இதுபோன்று விஷ கதிரியக்கங்களையோ மற்ற அணு ஆயுதங்களையோ உலகெங்கிலும் வளர்ச்சியடைந்த நாடுகளும் சரி வளர்ச்சி அடைய வேண்டும் என்ற நாடுகளும் இதுபோன்று தங்களை தற்காத்துக் கொள்ளவும் மின்சாரத்தை தயாரிக்க வேண்டும் என்று இதுபோன்று கதிரியக்க தன்மைகளை இதுபோன்ற சக்தி வாய்ந்த நிலைகளை ஒவ்வொரு நாடுமே இதை தனக்குள் வளர்த்து வைத்திருக்கின்றது. அது கடல்களிலே இதுபோன்று மின்னல்களால் உறைந்த உணர்வுகள் மணலாக மாறியதைத்தான் யுரேனியமாக பிரித்து எடுக்கின்றார்கள். அந்த யுரேனியத்தை பிரித்து அதை வைத்துத்தான் இவர்கள் அணு ஆயுதங்களையும் அணு குண்டுகளையும் பல கதிரியக்க சக்திகளையும் மற்ற நாட்டை அடிமைப்படுத்துவதாகவும் அளிப்பதாக இருந்தாலும் சரி இந்த விஞ்ஞான நிலைகளையும் எத்தனை நுண்ணிய நிலைகளை அறிவதற்கும் வளர்ச்சிப்படுத்துவதற்கும் இதுபோன்ற கதிரியக்க சக்திகளைத்தான் இவர்கள் பயன்படுத்தி வைத்திருக்கின்றார்கள். ஆனாலும் இவர்கள் இப்படி இன்று நேற்றல்ல, இது ஆரம்பித்து எத்தனை வருடங்கள் ஆகிவிட்டது. நமது குருநாதர் இந்த உபதேசம் 20-25 வருடங்களுக்கு முன்பே இதை ஏற்கனவே வெளிப்படுத்தியுள்ளார். இருந்தாலும் இதனுடைய நிலைகள் இன்று எப்படி இருக்கிறது என்பதையும் அந்த உபதேசத்தை வைத்து நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் இப்படி இந்த கதிரியக்க சக்திகளுடைய உபயோகங்கள் அதிகமாக இதிலிருந்து வெளிப்படக்கூடிய கசிவுகள் இது அனைத்துமே சூரியனுடைய காந்த சக்தியால் கவரப்பட்டு இன்று நம் பூமி மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திலேயே அனைத்திலுமே இது ஏகமாக பரவிவிட்டது. அது மட்டுமல்ல சூரியனுக்குள்ளும் சென்று விட்டது. ஆரம்ப நிலையில் பார்த்தோம் என்றால் ஒரு நட்சத்திரங்களிலிருந்து வெளிப்படக்கூடிய சக்தி வாய்ந்த உணர்வுகள் தான் தனித்து சூரியனுடைய வெப்ப காந்தம் என்று அது நஞ்சினை பிரித்து உமிழ்த்து வரும் வேளையில் இதை நேரடியாக இது கவர்ந்து கொண்டால் நியூட்ரான் என்று வருகின்றது. ஆனால் அதில் முழுமையான புரோட்டான் என்று ஏற்கனவே நமது குரு உபதேச வாயிலாக கொடுத்துள்ளார்கள். இப்படி இவர்கள் செயற்கையாக யுரேனியத்தை இதுபோன்று பக்குவப்படுத்தி சக்தி வாய்ந்த கதிரியக்கங்களாக உருவாக்கியதை இந்த கசிவுகள் ஏற்கனவே சூரியனுடைய காந்த சக்தியால் கவர்ந்து வைத்திருந்த இந்த உணர்வுகளுக்குள் இப்படி நான் நியூட்ரான் என்று சொல்லியிருந்தமே இந்த உணர்வின் அந்த நியூட்ரான்கள் இதற்குள் மோதினால் உடனே அது வெடித்து சிதறும் நிலையாக அங்கே ஒரு சூறாவளி போன்று ஆகின்றது. இந்த அணு உலைகள் எப்படி சிறிதளவே உள்ள கதிரியக்கத்தை வைத்து எப்படி வெப்பம் அதிகமாக கொண்டு வருவார்கள் என்பதை அறிந்தவர்களுக்கு இந்த உண்மைகள் புலப்படும். அணுகுண்டுகளும் இப்படித்தான் அவர் வெடிக்க வைக்கின்றார்கள். ஆக சிறிதளவே உள்ள அந்த சக்தியாக இருந்தாலும் இந்த நியூட்ரான் என்ற நிலையில் அதற்குள் இணைக்கப்படும் போது அது மோதி அது வெடித்து மீண்டும் அதிலிருந்து வெளிப்படக்கூடிய கதிரியக்கங்கள் மறுபடியும் இன்னொரு நியூட்ரானுடன் மோடப்படும் போது தொடர்ந்து அது இது ஆங்கிலத்தில் செயின் ரியாக்ஷன் என்று நியூக்ளியர் ஃபியூஷன் என்று சொல்வார்கள். அதை தொடர்ந்து இது மாறி 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 இது அதனுடைய செயலாக்கங்களை கூட்ட ஒரு பெரிய புகை மண்டலம் மூண்டு நம்மால் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சுழி சூறாவளியாக அந்த இடத்திலே அனைத்தையுமே பஸ்பமாக்கி எவ்வளவு பெரிய கட்டடமாக இருந்தாலும் சரி அந்த இடத்துல என்ன பொருள்கள் அனைத்துமே அது ஆவியாக மாற்றி பெரும் புயலாக அது ஆற்றல் மிகுந்த நிலையாக அங்கே இருப்பது அனைத்துமே அது சுழித்து கொண்டு மேலே இழுத்து சென்றுவிடும். அது போன்ற நிலைகள் இன்று நேற்றல்ல, இதுவும் எத்தனையோ வருடங்களாக நாம் கேள்விப்பட்டிருக்க கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். அதைத்தான் குருநாதர் இங்கே மீண்டும் நமக்கு தெளிவுபடுத்துகின்றார்கள். இப்படி உருவாகி இன்று வளர்ச்சியடைந்த நாடுகளிலே மிக அதிகமாக இது நடப்பதை நாம் அமெரிக்கா சைனா போன்ற நாடுகளில் இதெல்லாம் நாம் அதிகமாக நடப்பதை நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆங்கிலத்திலே இதை டொர்னடோ என்று சொல்வார்கள். திடீரென்று இதுபோன்று கிளம்பும் எத்தனை மைல்களுக்கு அது சுழன்று நேரடியாக சென்று அது போகும் பாதையில் உள்ள கட்டடமோ அந்த பாதையில் இருக்கக்கூடிய அனைத்துமே வகுந்து சுழித்து பொருள் அனைத்துமே நாசப்படுத்தி சென்றுவிடும். இது போன்ற சுழிக்காட்டுகள் இந்த அதிகமாக பரவிக்கொண்டிருக்கக்கூடிய இது போன்ற நேரத்தில், ஏன்னா அதிலே இந்த நியூட்ரான் என்ற நிலையிலும் இந்த கதிரியக்கம் என்ற நிலையிலும் முழுமையாகி அதனுடைய இயக்க சக்திகளை உரையப்படமோ புரோட்டான் என்று விஷத்தன்மையாக இது பாய தொடங்கும். இந்த விஷத்தன்மைகள் பாய்ந்தால் மனிதர்கள் அங்கே சிறிதளவு மிச்சம் மீதி இருந்தாலும் இந்த விஷத்தன்மை பாயும் பொழுது அந்த மனிதனுடைய நிலைகளே இல்லாத பூண்டோடு அழியக்கூடிய நிலைகளும் வந்து கொண்டிருக்கின்றது. அதே சமயத்தில் சனிக்கோளுடைய உணர்வுகளும் அந்த கதிரியக்கங்களை அது உமிழ்த்தப்படும் பொழுது எந்த பகுதி நீர் இருக்கின்றதோ அதை அதிகமாக குவித்து இழுத்து இதுபோன்ற நீர்நிலைகளையும் கொண்டு வந்து ஊரை நாசமாக்கக்கூடிய நிலைகளும், ஒரே இடத்திலே அந்த மழை நீர் சிறிது நேரத்திற்குள்ளேயே அது பெய்து அங்கிருக்கக்கூடிய மக்களையும் அந்த ஊரையும் முழுவதுமாகவே வெள்ளக்காடாக மாற்றி மனிதர்கள் வாழக்கூடிய நிலைகளை அது இதுபோன்ற விபத்துகளும் ஏராளமாக வந்து கொண்டிருக்கின்றது. இதுபோன்ற நிலைகள் நாம் இந்த நமது குருநாதர் மாமகரிஷி ஈஸ்வராய குருதேவர் காட்டியவழி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரொழியை இதை எடுத்து பழகிக் கொண்டவர்கள் அது சிறிது நேரம் அந்த உணர்வுகளை கூட்டமைப்பாக தியானித்து ஈஸ்வரா இந்த உயிரை எண்ணி நினைவு எண்ணிலே துருவ நட்சத்திரத்தின் பால் செலுத்தி அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரொழி நாங்கள் பெற வேண்டும், எங்கள் ஊர் முழுவதும் படர வேண்டும், இந்த உடல் முழுது எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று இப்படி அதிக அளவில் ஒவ்வொருவரும் இது கூட்டமைப்பாக செயல்படுத்தி இந்த அலைகளை துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரொழி உணர்வுகளை அடர்த்தியாக இது பெருக்கினோம் என்றால் அந்த கதிரியக்க சக்தியிலும் நியூட்ரானும் அது இணைந்து எப்படி சூறாவளியாக மாறுகின்றதோ இந்த துருவ நட்சத்திரத்தின் உடல் அடர்த்தி அதிகமாக இதுபோன்ற காட்டுகள் நாம் வாழும் அல்லது நாம் இதுபோன்ற மூச்சலில் விடக்கூடிய அந்த பகுதிகளிலே வராது, அதை திசை திருப்பலாம். கடுமையான மழைகளோ வெள்ளமோ இதுபோன்ற எது வந்தாலும் நம்முடைய எண்ணத்தால் அதை திசை திருப்பி நம்மை நாம் காத்துக்கொள்ள முடியும். இந்த தியானத்தை இதுபோன்ற கூட்டமைப்பாக செயல்படுத்துவோர் அனைவருக்குமே இந்த தகுதி உண்டு. அதை பக்குவமான நிலையில் கொண்டு நாம் இதை செயல்படுத்தினால், ஏனென்றால் அக்காலங்களில் வாழ்ந்த மனிதர்கள் இதுபோன்ற அன்பு கொண்டு பண்பு கொண்டு அந்த உயர்ந்த உணர்வில் சுவாசிக்கப்பட போகும்போது அங்கே நல்ல மழை நீரும் பெய்தது, பயிர் பச்சைகளும் செழிப்பாக வாழ்ந்தது, அவர்களும் வாழ்ந்து வந்தார்கள். உதாரணமாக ஒரு இடத்திலே மழையே இல்லை என்றாலும் அங்கு இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரும் ஒன்றாக சேர்ந்து குடத்தை தூக்கி கொண்டு ஒரு மழையோ மற்ற இடங்களோ இருக்கக்கூடிய இடங்களுக்கு ஒரு கல்லுக்கு இதுபோன்ற உணர்வுகளை தங்களுக்குள் விளைய வைத்த உணர்வை மழை வேண்டும் என்று மழை வர வேண்டும் என்று இந்த உணர்வை செலுத்திக் கொண்டு அந்த நீரை அங்கு ஓட்டிவிட்டு வந்தால் போதும், பின்னாடியே மழை துரத்தி கொண்டு வரும். இப்படித்தான் அக்காலங்களில் வறட்சி என்ற நிலைகளே இல்லாதபடி ஒவ்வொரு பெண்களும் இதுபோன்று செயல்படுத்தி மழையை கொண்டு வந்தார்கள். இன்று ஆனால் இதையெல்லாம் பத்தாம் பசலித்தனமாக மாறிவிட்டது. நாகரிகம் என்ற பெயரிலே நாம் எத்தனை நிலைகளுக்கு மழை பெய்தாலே அதை திட்டக்கூடிய நிலையிலும் என் உடை நாசமாகிவிட்டது, என்னுடைய பொருள்கள் நாசமாகிவிட்டது என்று மழையை சனியன் என்றும் இந்த நேரத்திற்கு வந்து மழை வந்து தொலைக்கிறது என்று வெறுக்கும் உணர்வுகளும் சாபமிடும் நிலையில்தான் இன்று அதிகமாகிவிட்டது. ஆக இது போன்ற நிலைகளெல்லாம் நாம் விடுத்து பழக வேண்டும் என்றால் நான் அந்த அதாவது குருநாதர் தன்னுடைய அனுபவத்தையும் இங்கே சொல்லுகின்றார். ஆரம்பத்தில் இங்கே தபோவனம் அமைத்த அந்த காலகட்டத்தில் அது வறட்சியாக இருந்தது, வறண்ட பூமியாகத்தான் அது இருந்தது, நீரும் அதிகமாக இல்லை. குடிப்பதற்கு நீர் சிரமமாக இருக்கும் பொழுது மழைக்காக வேண்டி சிறிது காலம் அப்பொழுது தியானம் இருந்தோம். இப்ப தியானம் இருந்ததும் மழை பெய்தது, நல்ல மழை பெய்ததும் திடீர்ந்து அங்கே வசிக்கக்கூடிய விவசாயம் செய்யக்கூடியவர் வருகின்றார். நாங்கள் நன்றாக இருப்பது உங்களுக்கு பிடிக்கவில்லையா, ஏன் இப்படி செய்கிறீர்கள் என்று அதிகமாக கடுமையாக திட்டிய பேச ஆரம்பித்தார். என்ன சொல்கிறீர்கள், என்ன சொல்லவர் என்று நாம் கேட்டோம் என்று குரு சொல்லினார். நாங்கள் புகையிலையை அறுத்து காய போட்டு வைத்திருக்கின்றோம், காய போட்டு வைத்திருப்பதெல்லாம் மழை பெய்தால் அதையெல்லாம் நனைந்து வீணாகி போட்டால் எங்கள் சொத்தை எல்லாம் இழந்து விடுவோமே என்று அந்த அடிப்படையிலே நாங்கள் நன்றாக இருப்பது நன்றாக வாழும் உங்களுக்கு பிடிக்கவில்லையா என்று கடுமையாக பேசிவிட்டார் என்று குரு சொல்லினார். பின் அதற்கப்புறம் சிறிது காலம் நிறுத்திவிட்டேன். நிறுத்திய பின் அப்புறம் மீண்டும் அங்கே வறட்சியான பின் அப்புறம் திரும்ப அதை தேடிக்கொண்டு வருகின்றார்கள். ரொம்ப வறட்சியாக இருக்கிறது, கொஞ்சம் மழை பெய்ய சொன்னால் பரவாயில்லை என்று கேட்கின்றார்கள். அது எண்ணியுடன் வருவதில்லை, அப்ப சந்தர்ப்பத்தால் எண்ணி இருந்த நிலையில் தான் வருவது என்று பின் அதை சொல்லி அனுப்பிவிட்டேன் என்று குரு. என்றால் நாம் எடுக்கக்கூடிய நல்ல உணர்வு கொண்டு பண்பு கொண்ட நிலைகள் இந்த உயர்ந்த உணர்வு கொண்டு நாம் மழை பெய்ய வைக்க வேண்டும் என்றாலும் முடியும். ஒரு உதாரணமாக அதாவது ஒரு நாட்டுக்கு நாடு போர் புரியும் நிலைகளோ அழித்திடும் உணர்வுகளோ அல்லது ஒரு ஊரிலே கலவரம் வன்முறை போன்ற நிலைகள் இருந்தால் அந்த ஊர்களிலே இதுபோன்ற மழையோ நீரோ இதுபோன்ற நிலைகள் பெய்வது அங்கே குறைந்துவிடும். மனிதனுடைய எண்ணங்கள் உணர்வுகளுக்கு அந்த உணர்வுக்கு தகுந்த மாதிரி எதிர்மறையான உணர்வு இருக்கப்பட போகும்போது அங்கே மழை பெய்வதும் குறைந்து விடுகின்றது. ஆனால் நாம் எடுக்கக்கூடிய அந்த எண்ணங்கள் உணர்வு கொண்டு இதுபோன்று நாம் மாற்றி அமைக்க முடியும். ஒவ்வொருவருமே இந்த அகசியம் துருவனை துரு மகிழ்ச்சியை துருவ நட்சத்திரமான உணர்வுகள் இந்த மழை நீர் மூலமாக இது பரவ வேண்டும். இந்த ஊரும் உலகம் உலக மக்கள் அனைவரும் செழித்து வாழ வேண்டும் என்று இதுபோன்ற என்ன உணர்வுகளை அதில் கலவையாக்கி அந்த உணர்வுகளை பாய்ச்சினோம் என்றால் நாம் வாழக்கூடிய பகுதியில் இதுபோன்ற ஞானிகள் உணர்வுகளை அதிகமாக இது பரவ செய்து நாமும் இதுபோன்று அந்த ஞானிகள் காட்டிய வழியிலே அக்காலங்களில் வாழ்ந்த நம்முடைய முன்னோர்கள் மூதையர்கள் போன்று தெளிவான நிலையில் கொண்டு வாழ முடியும். என்னிடம் நம்முடைய சாஸ்திரங்கள் இதைத்தான் நமக்கு நேராகவே முழு முதற் கடவுள் மனிதனாக உருப்பெற்ற நிலை என்பதை விநாயகனை ஆதி மூலம் என்றும் அதில் வளர்ச்சியற்ற மனிதன் வளர்ச்சி பெற்ற மனிதன் எதையுமே உருவாக்கக்கூடிய எதையுமே படைக்கக்கூடிய மிக மிக சக்தி வாய்ந்தவனாக இருக்கிறார் என்று ஞானிகளும் ரிஷிகளும் விநாயகனுடைய உருவத்தை போட்டு எதையுமே உருவாக்கக்கூடிய சக்தி எதையும் மாற்றியமைக்கக்கூடிய மிக மிக சக்தி மனிதனுக்கு உண்டு என்பதை மனித உருவிற்குண்டான ஆற்றலை தெளிவாக காட்டியுள்ளார். நம் எண்ணத்தால் எதையுமே அங்குச பாசவா எத்தகைய நஞ்சாக இருந்தாலும் மாற்றியமைக்கூடிய அந்த வல்லமை அந்த எண்ணத்தினுடைய வலிமை நமக்கு உண்டு. ஆக பல உணர்வுகள் இருந்தாலும் அதை சுகமிக்க நிலையிலாக படைத்து அதை நாம் நமக்கு உகந்ததாக மாற்றியமைக்கூடிய வல்லமை உண்டு என்பதை எத்தனை வகைகளில் எண்ணத்தினுடைய வலிமை பெற்ற மனிதனை சுட்டி காட்டியிருக்கின்றார்கள். ஆக அந்த அடிப்படையிலே அதற்குத்தான் உங்களுக்கு அதிகாலையிலே அந்த துருவ தியானத்தையும் கொடுத்து அந்த மன உறுதி கொண்டு அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரில் நாங்கள் பெற வேண்டும், எங்கள் ரத்தநாளங்களை கலக்க வேண்டும், எங்கள் உடல் முழுவதும் படர வேண்டும் என்று, எங்கள் குடும்பம் முழுவதும் படர வேண்டும், ஊர் முழுவதும் துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரில் பெற வேண்டும் என்று இப்படி ஒரு கூட்டமைப்பாக ஒரு கட்டாயத்திற்கு நாம் வந்து இந்த அலைகளை நாம் பெருக்கி எப்படி காந்திஜி மன உறுதி கொண்டு அவர் எந்த ஆயுதத்தையும் எடுக்காமல் யாரையும் தாக்க வேண்டும் என்று எண்ணம் இல்லாது அனைவரையும் சகோதர உணர்வு கொண்டு சார்ந்த உணர்வு கொண்டு மன உறுதி கொண்டு அந்த அஞ்சீடும் உணர்வுகளோ பயம் என்ற உணர்வுகளோ இல்லாதபடி கலக்கமில்லாத அந்த அருள் உணர்வுகளை மற்றொன்றுக்கு எந்த தீங்கு செய்யாத உணர்வாக தன்னுடைய மன உறுதி கொண்டு அனைவரையுமே சகோதரனாக்கக்கூடிய அந்த வான்மீகி காட்டிய அந்த ராமாயண காவியத்தினுடைய அந்த ராமன் எப்படி அனைவரையும் சகோதரனாக்கினான் என்று இதோடு நம் உடல் இருக்கக்கூடிய எல்லா அணுக்களையுமே ஒன்றாக இணைத்து உயிரோடு ஒன்றி ராமலிங்கமாக அந்த வான்மியாக காட்டப்பட்ட அந்த பேருண்மைப்படி காந்திஜி எப்படி மன உறுதி கொண்டு அவர் செயல்படுத்தினார் இதுபோன்று நாம் அனைவருமே மன உறுதி கொண்டு அந்த மகரிஷி ஞானியில் வெளிப்படுத்தக்கூடிய சக்தியை துருவ நட்சத்திரத்தின் பேரல் பேரலை உணர்வு நமக்குள் சமைத்து நம் உடல்ல பெருக்கி அதைத்தான் வேகா நிலை என்று சொல்வது. ஒரு பருப்பை வேக வைத்தால் அது எப்படி முளைக்குமா முளைக்காது இதுபோன்று இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய எத்தகைய விஷயத்தன்மையாக இருந்தால் நஞ்சாக இருந்தால் நம் உடலுக்குள் அது வினையாக அணுவாக அது உருவாகாதபடி விளையாதபடி துருவ நட்சத்திரத்தின் உணர்வு அது துணை கொண்டு இது வேக வைத்து அதனுடைய வலிமையை செயலற்றதாக மாற்றி நாம் அந்த அருள் ஒளியின் உணர்வாக நாம் பெருக்கி அந்த காந்திஜி பெற்ற அந்த வலிமை மிக்க உணர்வு கொண்டு நாமும் அருள்வாழ்க்கை வாழ்ந்து இந்த வாழ்க்கையிலே நாம் புனித பயணமாக மகரிஷி ஞானியை காட்டிய வழியில் நாம் அழியா ஒளிச்சரியல் நோக்கி நாம் செல்ல வேண்டும். நம்மையும் காத்து இந்த உலகையும் காத்து நாம் மற்றவர்களுக்கு எடுத்துக்காட்டாக வளர வேண்டும் என்று இன்றைய உலகத்திற்கு நாம் செயல்படுத்த வேண்டிய கடமைகளையும் இந்த உலகில் நிலையிலிருந்து நாமும் நல்ல நிலை பெற்று மற்றவர்களுக்கும் நல்ல நிலை உருவாக்க வேண்டிய அவசியத்தை இந்த உபதேச வாயிலாக நமக்கு தெளிவாக்குகின்றார். நமக்கு
முன்னாள் விஞ்ஞான உலகில் இன்று யுரோனியத்தை தனியாக பிரித்து அது அணுகுண்டாக உருவாக்குகின்றன பல பொருளை சேர்த்து இந்த உணர்வுகளை அதே மாதிரி சேர்க்கப்படும் போது இது வெளிப்படும் கசிவு சூரியன் எடுத்துக்கொள்ளும். இதே போல நியூட்ரான் என்ற நகர்ந்து செல்லும் போது ஒரு பொருளை கவர்ந்தால் அதன் உணர்வின் சக்தி கொண்டு அது கவர்ந்து எலக்ட்ரிக் எலக்ட்ரான் என்ற நிலையும் அது உருவெடுத்து ஓடும். அந்த ஓடும் பாதையில் இந்த விஷத்தன் என்ற அந்த நியூட்ரான் என்ற விஷத்தன்மையை தாக்கிய பின் இதை கவர்ந்து கொண்டால் இந்த உணர்வு எடுத்துக்கொண்ட பின் எல்லா நிலைகளும் அகன்று ஓடும். ஓடுபாதையில் மற்ற அணுக்களை இயக்கவும் மற்றொரு ஒன்றோடு ஒன்று மோதவும் அதன் உணர்வுகள் இணைந்து கொண்ட உணர்வு கொண்டு அணுக்களின் மாற்றங்களும் பிரபஞ்சத்தில் ஏற்படுகின்றன. ஆனால் நமது பூமியில் நமது நாட்டை காக்க வேண்டும் என்று ஒவ்வொரு அரசனும் இதே போல அணுகுண்டுகளை தயார் பண்ணி இந்த கசிவின் தன்மை சூரியன் எடுத்துக்கொண்டால் அந்த கதிர் இயக்கப்பொறிகள் சூரியன் கவர்ந்து கொள்ளும் போது அதே சமயத்தில் இந்த நியூட்ரான் என்ற உணர்வின் தன்மை விஷத்தன்மைகள் அணுகுண்டை வெடிக்க போகும்போது கட்டடங்கள் உள்ள கதிர் இயக்கங்கள் அனைத்தும் மோதி இது பசுமாய்விடும். நம் மனித உடல் பெற்றால் இது பூராமே பசுமாய்விடும். ஆனால் அதே சமயத்தில் இந்த கதிர் இயக்க பொறிகள் சூரியனால் கவரப்படுவதும் இதே போல புரோட்டான் ஒரு விஷத்தின் தன்மை பரவினால் மனிதனை கொண்டுவிடும். ஆகவே இந்த விஷத்தின் தன்மை கலந்து சூரியனால் கவரப்பட்டு பரவி வரப்போற நேரத்தில் இந்த நியூட்ரான் என்ற உணர்வும் இந்த கதிரியக்கப்பறிவும் ரெண்டும் சந்திக்கும் நேரங்கள் வரும்போதுதான் இது நகர்ந்து ஓடுறதும் அடுத்த நியூட்ரான் என்ற நிலையில் மோதும் போது அதாவது சூறாவளி போன்ற உருவாக்கி பெரும் பெரும் கட்டடங்களில் ஏற்பட்ட நிலைகளும் மோதி இதுவே சுக்கு நூறாக்கி தூக்கி எறிந்து கொண்டு போயிட்டு இருக்கு. இன்னைக்கு எங்கெங்க இந்த இதுகளை செய்தார்களோ, அமெரிக்கா போன்ற சைனா போன்ற அவர்கள் எங்கெங்க உற்பத்தியாகி எதனை பரிசித்து பார்த்தார்களோ அந்த நாடுகள் போறாம இது உருவாகும். இதே போல எந்த நிமிடத்திலும் மனிதனை காக்க அந்த விஞ்ஞானிகள் செய்தாலும் இந்த இயற்கையுடன் கலந்து வீரியத்தை இவனால் தடுக்க முடியாத நிறைய நகர்த்த விட்டு ஓடுறாங்க, ஓடி போவாங்க. சாட்டில் இறந்து வீணில் இருந்து அதனால் இதை அறிந்து கொள்ளுறா, இதனால் மோதப்போவது இந்த உணர் இயக்கங்களை காண்றான். மோதும் சந்தர்ப்பம் வருகின்றது, இந்த சூறாவளி பரப்புகின்றது, நகரத்தை அழித்துவிடும் என்று இதையும் உணர்கின்றான். ஆனால் இவன் செய்த விபத்துகள் என்று இது வருகின்றது. இதே போல இந்த உணர்வுகள் இதே நிலை உருவாகின்றது. அப்போ உருவாகும் போது நகர்ந்து இன்னைக்கு 20 லட்சம் பேர் ஒரு நகரமே காலி பண்ணி வர்றாங்க அமெரிக்காவில், பார்க்கிறோம் நீங்க டிவியில பார்க்கலாம். இதே போன்ற நிலைகள் எல்லாம் அந்த சூறாவளி இந்த மாதிரி எதிர்நிலை வரும்போது சூறாவளி ஆகுங்க. அதே போல சனிக்கோள் எந்த பக்கம் நீர் இருக்கிற பக்கம் இருந்தால் அந்த நீர்களை புயலாக மாற்றுங்க, நீர்நிலை கன நீராக மாற்றி அதன் உணர்வுகள் அழுத்தமாவது பரவப்படும் போது பெரும் மழையாக மாறுகின்றது. ஆனால் அதே சமயத்தில் இன்று நாமோ தியானத்தில் சாதாரணமாக நினைக்காதீர்கள், அந்த துருவ நட்சத்திரத்தின் உணரை நமக்குள் பெருக்கி இந்த உணர்வின் தன்மை நாம் பரவச் செய்யும் போது இது பூமியில் இருக்கக்கூடிய நச்சுத்தன்மைகள் நீங்க வேண்டும் என்ற உணர்வுகளை நமக்குள் விளைவைத்து இந்த உணர்வினை பெருக்குகின்றோம். அப்ப இது சூரியன் காந்த சக்தி கவர்ந்தால் இது சிறுக சிறுக போக ஒரு அடக்கின் தன்மை வரும். இப்ப விஞ்ஞான அறிவால் வரும் இந்த உணர்வின் தன்மையை நாம இதே போல இதற்போ மற்ற நிலைகள் இருப்போம். நாம் எல்லாம் என்னவென்றால் இந்த சூறாவளி போன்ற காற்றுகள் நாம் இந்த உணர்வு வரப்போகும் போது அது நம் பக்கமா வராதபடி இதை சுழிக்காற்ற மாற்றி விடலாம். உங்க அனுபவத்தில் பார்க்கலாம், சிறு சூறாவளி வரப்போம் நீங்க எண்ணி பாருங்க, திசை மாறி போகும். தியானம் இருந்தவங்க பார்க்கலாம். இதே போல இந்த உணர்வு தன்மை மேகங்களில் பறந்து மழை மழை மேகங்கள் கூடி நல்ல மழை பெய்ய வேண்டும் நாம பெறோம். இந்த உணர்வுகளும் நம்முடைய பார்வை அதில் சேருகின்றது. இந்த மழை நீரோட சேர்க்கப்படும் போது அந்த மழை பெய்யும் போது அங்க எல்லாம் சில இதுகள் மாறும். இப்ப நாம எந்தெந்த அளவுக்கு உணர்வுகள் மக்கள் இருக்கின்றாரோ, இப்ப இந்த ஊர்ல இங்க மழை பெய்யுதுன்னா நாம நல்ல நிலை எடுத்துனா இந்த இடத்துல நிச்சயம் மழை பெய்யும். அடுத்த பதத்துல வெறுப்பும் சண்டனையும் குரோதமும் உணர்வு இது பண்ணாங்கன்னா அந்த இடத்துல உணர்வு வந்து அந்த மழை அந்த மேகங்கள் அந்த இடத்துல கலைஞ்சு போயிடும். ஏன்னா உணர்வு மோதல் ஏற்படும், ஒரு பக்கத்துக்கு ஒரு பக்கம் மழை இல்லாத போதும். அன்பு கலந்து நாம் இதை போல நாம் ஒவ்வொரு நிமிஷமும் அருள் மகிழ்ச்சி உணர்வை நாம் பெற வேண்டும் என்று இயங்கி இந்த உணர்வு நாம் பரவச் செய்து மேகங்களை படர்ந்து மேகங்கள் கூடி நல்ல மழை பெய்ய வேண்டும் என்று நம் உணர்வை செலுத்தினால் அப்பகுதி நிச்சயம் நீங்க மழை பெய்ய வைக்கலாம். உங்களை நம்பும் ஒரு மனிதனுக்கு அவ்வளவு பெரிய சக்தி. ஒரு பாடலை இனிமையாக இணைத்தால் இந்த உணர்வு ஒளி அலைகள் பரப்பினால் அக்காலங்களில் மழை பெய்ய வைத்திருக்கிறார். இக்காலத்திலும் சரி, இப்ப மழை இல்லைன்னா தண்ணியில குளத்தை கொண்டு போவாங்க பெண்கள், கொண்டு போய் காட்டு பக்கம் போவாங்க. ரெண்டு இது பண்ணி சொன்ன உடனே கொஞ்ச நேரத்தில் மேகம் கூடும், நேரம் இங்க வீட்டுக்கு ஒழுத்துட்டு வாங்க மழை பெய்யும். அந்த காலத்தில் அது செய்தாங்க. இன்னைக்குதான் போச்சு, நம்முடைய நாகரீகம் எல்லாம் போச்சு, அநாகரீகம் தான் வந்துச்சு, நமது பண்பாடு எல்லாம் போச்சு. இன்னைக்கு எது சுழிதாரு அந்த தாரு இந்த தாரு எல்லாத்தையும் போட்டு வித்தியாசமா நம்முடைய பண்புகளை இழக்க செய்து எங்கு இருந்த நாகரீகத்தை நம்ம கொண்டு வந்து இந்த நாகரீகத்தினால அநாகரீகத்தை நாம் வளர்த்து கொண்டு இருக்கின்றோமே தவிர நாகரீகம் என்ற நிலையில் அநாகரீகத்தை வளர்க்கின்றோம். இதன் உணர்கொண்டு வெறுப்பும் உணர்வை நாம் பரப்புகின்றோம். இந்த பெண்கள் பீத்த மலை எங்க கூட்டு வர போறாங்க தெரியாம, இந்த முடியெல்லாம் கூட்டு வர்றாங்க. நான் சிறு பிள்ளை இறக்கும் போதெல்லாம் தண்ணி பாவங்க எல்லாரும் குளத்தை எடுத்து போனா வரும்போது நஞ்சி தரும். இன்னும் கூட சில பகுதிகள் உண்டு, அந்த மூதாவது பழமை ஆதிகள் அது இருந்தாங்கன்னா அது கூட்டு வர்றாங்க. இப்ப எங்க மழை இல்லைன்னா வறண்டு போச்சு வறண்டு போச்சு எல்லாம் நம்ம என்ன செய்வோம், எல்லாரும் பேசுறது இதாகும் போது நாமளும் பேசும். மழை பெஞ்ச தொலைஞ்சு போகிற மழை இந்நேரம் வந்துருச்சாங்கிறோம், நாம தான் பேசுறோம். மழை இல்லைன்னு தலைச்சிடும். ஒரு சமயம் நான் இங்க வந்த புதுசுல புகையில அடுத்து வச்சிருப்பாங்க போட்டுருக்கோம். நீ அதை மழைக்காக வேண்டி மழை இல்லை ரொம்ப வறண்டு போயிருக்குதுன்னு சொல்லி போட்டு மழைக்காக இது தியானம் பண்ணோம். மழை பெஞ்சவன மழையை கொண்டு நல்ல மழை வந்துருச்சு ஆரம்பத்துல வந்த புதுசுல மழை பெய்யணும்னு சொல்லிட்டு ரொம்ப வறண்டு போயிருக்குது, ரொம்ப கிணறுல அப்ப தண்ணி இல்லை குடிக்கிறது. சரி கண்டிப்பா தியானம் இருக்குன்னு இருந்தவொடனே மழை பெய்ய ஆரம்பிச்சு. மழை பெய்ஞ்சவன் ஒரு மனுஷன் அங்க இருந்து வர்றாரு, ஏன் அவனுக்கு இந்த கேட்ட பூஜை எப்படிங்கிற என்னையா சமாச்சாரம், நான் புகையில எடுத்து காய போட்டுக்கன்னு நனைஞ்சு போயிருந்தேன் இந்த நச தண்ணி கொடுப்பேன் ஐயா அப்படிங்கிறார். நடந்த நிகழ்ச்சிங்க இங்கவன் சண்டைக்கு வந்தாங்க. இந்த மழை பெஞ்சதுல மறுநாள் வந்து பேசுனா அது ஏன் கேக்குறீங்க, கடுமையா பேசிட்டாங்க. நாங்க என்ன பாடுபட்டு என்ன இதை காய வச்சுக்கிட்டு இருக்கிறோம், நீ மழை பெய்ஞ்சுட்டு எங்க சொத்தெல்லாம் காலி பண்ணிவிட்டேன், ஏன் நான் வர முன்னேறோம் சம்பாதிச்ச காசெல்லாம் போய்க்கு இப்படி பேசுறாங்க. நடந்த நிகழ்ச்சிங்க அதுல இருந்து கொஞ்ச நாள் விட்டுட்டாங்க. அப்புறம் வறண்ட குறிப்பாடு அவங்களே வர்றாங்க. கொஞ்சம் மழை பெய்ய சொன்னா பரவாயில்லைங்க, நீங்க நினைச்சு வர்றதுல சந்தர்ப்பத்துல வர்றதே அப்படின்னு. இந்த மாதிரிங்க நாம இந்த உணர்வுகள் மழையில பெய்யும்போது இங்க யுத்த காலங்கள் வரப்போங்க இந்த அலைகள் ஜாஸ்தி பண்ணு, ஊர்ல சண்டை கலவரம் போட்டுருக்கான்னு வச்சுங்க அந்த ஊர்ல மழை பெய்யாது. இந்த உடல் ஆனாலும் இந்த இதுகளை எல்லாம் விலைக்கு இவங்க அனுபவத்துல பாகம். மனிதனுக்கு நினைச்சதும் எல்லாவற்றையும் கடந்து இன்னைக்கு மனிதனா உருவாக்கி மனிதனுக்கு எந்த உணர்வின் தன்மை வெளிப்படுத்தணும் இந்த உணர்வும் நிச்சயம் அது வேலை செய்யும். நம்ம சாதாரண மனிதனா என்ன வேண்டாம், இந்த மனிதனுடைய கடைசியை தான் முழு முதற் கடவுள். எந்தைக்கு மிருக நிலையிலிருந்து மனிதனாக பிறந்தானோ முழு முதற் கடவுள்னு யானை தலை போட்டு மனித உடலை போட்டு காட்டுறாங்க. மிருக நிலையிலிருந்து வந்தோம், இப்ப எதையுமே நாம் உருவாக்கக்கூடிய சக்தி பெற்றவன் மனிதன். அங்குச பாசவா தீமைகளை அடக்க வல்லமை பெற்றவன், அருணர்வை பெருக்க பழகும் என்று வினாயகத்துவத்தின் ஆறி மூலம் என்ற உயிர், பல கோடி சரீரங்களை சேர்த்துக் கொண்ட வினைகளுக்கெல்லாம் நாயகனாக மனித உடல், இந்த கணங்களுக்கெல்லாம் ஈசா கணேஷா என்று வழங்கி மூசிகா வாகன எந்த குணத்தை சுவாசிக்கிறோமோ அதை உணர்வு கொண்டு அந்த வாழ்க்கையை நடத்துகிறது. ஆக எந்த குணத்தை அதிகமா நேசிக்கிறோமோ கணங்களுக்கு கைவெறியாகி நம் உடலை அதன் உணர்வு கொண்டு நாம் இயக்குகின்றோம். ஆக தீமைகளை நீக்கிடும் அருசக்தி நாம கூட எடுக்கும்போது எதையும் அடக்க வளர்ந்து தரணும். ஒரு உருவத்தை அமைத்து அருவ நிலையை நாம் கண்டுகொள்ள இப்படி சின்ன புள்ளை தின்றோம், தலை சாம்புகளை தின்றோம், கனிகளை தின்றோம், மனிதனான பின் வேக வைச்சாச்சும் பருப்பு முளைக்குமோ. இதே மாதிரிதான் வாழ்க்கை தீமை என்ற உணர்வு வரும்போதெல்லாம் இந்த துருவ நட்சத்திர உணர்வு எடுத்து இந்த தீமையை நாம அது வேக வைத்தாகும். அதுதான் நம்ம துருவ தியானத்துல இது பண்றது. அதனால ஒவ்வொருத்தரும் இந்த காந்திஜி நினைவு நாளை வைத்து மன உறுதி கொள்ளும் தீமைகளை நமக்குள் புகாத தடுத்து பழகும். ஆக அந்த துருவ நட்சத்திரத்தொண்டரை நாம் எடுக்கும்போது நிச்சயம் மன உறுதி வருகின்றது. தீமை புகாத தடுக்கலாம், அந்த பேரவர்களை நமக்குள் பெருக்கலாம், தீமைகள் அகற்றலாம் என்ற தன்னம்பிக்கையுடன் காந்திஜி நினைவு நாளை கொண்டு அவர் மன உறுதி கொண்டு அவர் சொன்ன நாள் சீதாராமா மகிழ்ச்சி கொண்ட உணர்வுகளை நமக்குள் உருவாக்க முடியும். நாம் அதை பெருக வேண்டும் என்று பிரார்த்தித்து இதை நிறைவு செய்கின்றேன்.
தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி என்று ஞானிகளால் உணர்த்தப்பட்ட அந்த அகஸ்தியமா மகரிஷியின் அருள்சக்தி இந்த உலகம் முழுவதும் படர வேண்டும், உலக மக்கள் அனைவரும் பெற வேண்டும், உலக மக்கள் அனைவருக்குமே அந்த அகஸ்தியமா மகரிஷியின் அருள்சக்தி பெறக்கூடிய அந்த தகுதி உண்டு. அவர் உடலிலே இதை விளைய வைக்க முடியும், அவர் விளைய வைத்து அவன் சென்ற எல்லையாய் எல்லோருமே பெறக்கூடிய தகுதி உண்டு என்பதை உணர்த்துவதற்குத்தான் அதை சொல்லுகின்றார்கள். ஆனாலும் நாம் வாழும் இந்த பகுதியில் அந்த அகஸ்தியமா மகரிஷியின் அருள் உணர்வுகள் அதிகமாக பதிவாகியுள்ளது. உலகை காத்திடும், உலகை மீட்டிடும், உலகை சமப்படுத்திடும், பூமியை காத்திடும் உயர்ந்த சக்திகள் இங்கேதான் அது அதிகமாக உண்டு. ஆக அது போன்ற நிலைகள் இங்கிருந்துதான் அது தோன்றும் என்றும் ஒரு பலமுறை இதை உணர்த்துகின்றார்கள். ஆக நாம் அனைவருமே இந்த அகஸ்தியமா மகரிஷியின் அருள்சக்தி நாம் வாழும் இந்த இடங்களில் அவருடைய மூச்சலைகளும் அவர் வெளிப்படுத்திய ஆற்றல் மிகுந்த அந்த உயர்ந்த சக்திகளும் இங்கே அதிகமாக பரவி உள்ளதால் அதை நாம் ஒவ்வொருவருமே இதை எடுத்து இதை நமக்குள் விளைய செய்து அந்த அருள் ஞானத்தை நமக்குள் வளர்த்து நம் கருவில் கருவுற்ற அந்த தாய்மார் கருவில் வளரக்கூடிய அந்த குழந்தைகளை அந்த அருள் ஞான குழந்தைகளாக அந்த உலகை காத்தினும் அகஸ்தியன் அவன் எப்படி அதுபோன்று அக்காலத்தில் உருவானானோ அதுபோன்று ஒவ்வொருவரையும் உருவாக செய்து இந்த பூமியினுடைய விஷத்தன்மைகளை நச்சுத்தன்மைகளை மாற்றக்கூடிய சக்தியாக வளர வேண்டும். அவர்களால் தான் இது போன்ற நிலைகளை செயல்படுத்த முடியும். அக்காலத்தில் அவர் எப்படி இந்த பூமி நீளமாக ஒரு முட்டை வடிவில் அது ஒரு பக்கம் எடை கூடி பனிப்பாறைகளுடைய தன்மைகள் வளர்ச்சி அதிகமாக போகும்போது அது குடைசாயம் நிலை வரப்பட போகும்போது தென்பகுதியில் இருந்து அந்த சூரியனுடைய ஒளி கதிர்களை வெப்ப அலைகளை தெற்கு பகுதியில் அதிகமாக நீக்கச் செய்து அந்த கடல் அந்த பனிப்பாறைகளை கடல்களாக உருகச் செய்து இந்த பூமியை அவன் அக்காலத்தில் சமப்படுத்தினான். அவன் சமப்படுத்திய நிலையில் கொண்டுதான் இன்று வரை இந்த பூமி சீராக இயங்கிக் கொண்டுள்ளது. இதுபோன்று அந்த அகஸ்தியனை போன்று பல அகஸ்தியர்களாக இங்கே உருவாக்கக்கூடிய நிலை வந்தால்தான் இனி வரக்கூடிய நிலைகளையும் இது மாற்றி அமைக்க முடியும். ஏனால் இந்த சக்திகள், இந்த உயர்ந்த உணர்வுகள், இந்த மெய் உணர்வுகள், உலக காத்திரம் உணர்வுகள் இதெல்லாம் நான் சொல்லிருந்தால் நான் ஒருவன் இதை சொல்லவில்லை. அவள் பெற்ற அந்த ஞானிகளுடைய உணர்வுகளை, அந்த ரிஷிகளுடைய உணர்வுகளை இங்கே வெளிப்படுத்துகின்றது. ஆக நான் வளருகிறேன், நான் வளர வேண்டும் என்று அந்த தனித்த நிலையில் இது சொல்லாதபடி ஒவ்வொருவரும் இது பெற வேண்டும். எல்லோரும் அந்த மகரிஷியின் அல்வட்டத்தில் இணைந்து வாழ வேண்டும், எல்லோரும் மகா ஞானிகளாக வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும், நீங்கள் அனைவரும் அந்த சக்தி பெற வேண்டும் என்று இது எண்ணப்பட போகும்போதுதான், இது வளர்த்திடும் நிலையாக வரப்பட போகும்போதுதான், இது கூட்டமைப்பாக சேர்ந்து இந்த சக்திகளை வளர்த்து நாம் அனைவரும் ஒன்று என்ற நிலையில் வரப்படும் போதுதான் இது வளர்க்க முடியுமே தவிர நான் வளர்வதற்காக என்று நான் இதை தனித்த நிலையில் செயல்படுத்த முடியாது. இதே போன்றுதான் நீங்களும், அதாவது தனித்த ஒரு சக்திக்கு அது முழுமை பெற்ற நிலையில் இல்லை. அது அனைவரும் ஏகாந்த நிலையில் கொண்டு, ஏகோபித்த நிலையில் கொண்டு எல்லோருக்கும் இந்த சக்தி கிடைக்க வேண்டும் என்று நீங்கள் ஒவ்வொருவரும் இது போன்ற குரு காட்டிய வழியில் செயல்படுத்த போகும்போதுதான் அது தகுதியை ஒவ்வொருவருமே பெறுகின்றோம். ஆக இன்று நாம் பல சரித்திரங்களையும் மற்ற உலக அரசியல் நிகழ்வுகளையும் எடுத்துக்கொண்டோம் என்றால், ஒரு மடமோ அல்லது ஒரு நாடோ அல்லது அதில் ஒரு கூட்டு தலைவராக இருப்பவர்களோ இவர்கள் அனைவருமே நான் மக்களை காப்பாற்றுகிறேன், மக்களுக்கு நல்வழி காட்டுகிறேன் என்று பல வழிகளிலும் அவர்கள் முன்னிலைப்படுத்தினாலும், அவர்கள் தான் வளர வேண்டும், தான் வாழ வேண்டும் என்ற நிலையில் கொண்டுதான் அவர்கள் செயல்படுத்துவார்கள். மக்களை காத்திடும் நிலையிலோ, மக்களை உயர்த்திடும் நிலையிலோ, மக்களை அந்த உயர்ந்த நிலை பெற செய்யக்கூடிய அந்த நிலைகளோ அங்கு இருக்காது. ஆனால் நமது குருநாதர் காட்டிய வழியில் அந்த மகரிஷிகள் அவர்கள் எப்படி அந்த ஆற்றல் மிகுந்த சக்திகளை பெற்றார்களோ, விளைய வைத்தார்களோ, அந்த வித்து ஒன்றுதான். அந்த வித்தைத்தான் குருநாதர் எமக்குள்ளும் இது பதிவு செய்து இதை வளர்க்கும்படி அது எனக்குள் அந்த நிலையில் கொண்டு எல்லோருக்கும் இதை கிடைக்க செய், எல்லோரையும் இது போன்ற உயர்ந்த நிலைகளாக பெறச்சை என்று அவர் எப்படி வெளிப்படுத்தினாரோ, அது எப்படி எனக்கு அது அந்த கட்டளையாக, அது அதாவது அந்த தேவையாக ஒவ்வொரு ஈசனையும் அது மகிழ செய்யும் நிலையாக, அந்த ஈசனுக்கு அதாவது அந்த உடலான சிவனை மகிழ செய்யும் நிலைகளாக அவர் எப்படி இதை செயல்படுத்த சொன்னாரோ, அதுபோன்றுதான் உங்கள் அனைவரையும் அந்த உயர்ந்த நிலைகள் உயர்ந்ததாக்கி பார்க்கக்கூடிய நிலைகளுக்குத்தான் இதை நான் சொல்லுகின்றேன். அது நீங்கள் உயர நீங்கள் அந்த உயர்ந்த நிலை பெறும்பொழுது அந்த மகிழ்ந்த உணர்வு நீங்கள் வெளிப்படுத்த போகும்போது அந்த உணர்வுகளை நான் கவர்கின்றேன், அந்த உணர்வில் சுவாசிக்கப்பட போகும்போது எனக்குள்ளும் அது உயர்ந்த நிலையில் பெறுகின்றது. ஆக நான் உயர்வதற்காக என்ற நிலைகளுக்கு பதிலாக நீங்கள் உயர வேண்டும். அந்த குரு காட்டிய நிலைகள் அவர் எனக்குள் கொடுத்த அந்த மெய்ஞான வித்து அது உங்களுக்குள் ஓங்கி வளர வேண்டும், நீங்களும் அந்த அரசியரை போன்று ஆக வேண்டும் என்று இதுபோன்ற உயர்த்திடும் உணர்வுகளை அது அவர் காட்டிய நிலையில் கொண்டுதான் இதை செயல்படுத்தினார். நான் எப்படி இந்த உணர்வுகளை அந்த ஈசனை மதித்து அந்த சிவனான அந்த உடலுக்குள்ளும் அந்த மகிழ்ந்த நிலையில் உருவாக்க வேண்டும் என்று இது குறுக்காட்டி வழியில் செயல்படுத்துகின்றோம். அதேபோன்று நீங்களும் ஒவ்வொருவரும் நீங்கள் பார்ப்போர் அனைவருக்கும், உங்கள் குடும்பத்தில் உள்ளவருக்கும், தொழில் செய்வோர், மற்ற இடங்கள் யாரையெல்லாம் நாம் சந்திக்கின்றோமோ அனைவருக்கும் இந்த சக்தி கிடைக்க வேண்டும், அனைவரும் அந்த அருளானந்தம் பெற வேண்டும், அனைவரும் அந்த உயர்ந்த நிலைகள் பெற வேண்டும், அனைவரும் அந்த உயர்ந்த அந்த அகசியனை போன்ற மகா ஞானிகளாகி போன்ற எல்லோரும் உயர்ந்த நிலையில் பெற வேண்டும் என்று இதை நீங்கள் வளர்க்க வளர்க்க இந்த மூச்சலைகளை பரவச் செய்ய இந்த உணர்வுகள் உங்களுக்குள்ளும் இது ஓங்கி வளர்ந்து அந்த வித்து மூல வித்து பிறரை உயர்த்திடும் நிலையாக அந்த மகரிஷிகள் எப்படி பிறரை உயர்த்தி தான் உயர்ந்தார்களோ அதே உணர்வின் தொடர் வரிசையாக இது வரப்பட போகும்போது இந்த புவியில் இந்த இருக்கக்கூடிய நச்சுத்தன்மையிலிருந்து நாமும் விடுபட்டு மற்றவர்களை விடுபட்டு நாம் ஏகாந்தமாக வாழ முடியும். அது பிறரை உயர்த்திடும் நிலையில் வரப்பட போகும்போது நமக்குள் அந்த உணர்வு நம்மை உயர்த்தி காட்டும். அது தான் உயர வேண்டும் என்றோ மற்றவர்களை குறை சொல்லியோ அல்லது மற்றவர்களுக்கு அதை தகுதி இல்லை என்று சொல்லியோ அல்லது மற்றவர்கள் அதை ஏற்கவில்லை, அவர்கள் எதிர்மறையாக வருகின்றார்கள், நாம் போகும் பாதையை தடை செய்கிறார்கள் என்று இப்படி எத்தனை நிலையில் குடும்பத்திலும் சரி தொழிலிலும் சரி இதுபோன்ற இயக்கத்தில் ஈடுபட்டவர்களும் சரி அல்லது நல்லது செய்ய வேண்டும் என்று எண்ணி வந்தவர்களும் சரி இதுபோன்று நாம் மற்றவர்களை அந்த வழியில் என்னாது குரு காட்டிய வழியில் அனைவருக்கும் இந்த சகிதி ஒன்று தென்னாட்டுடைய சிவனை போற்றி எந்நாட்டவருக்கு இறைவா போற்றி என்று அந்த எந்நாட்டவருக்கும் பெற வேண்டும் என்று தன் இன மக்கள் அந்த சந்ததிகள் அனைவருமே இந்த நிலை பெற வேண்டும் என்று அவன் கொடுத்த அதே வழியில் அந்த அகஸ்தியமா மகரிஷன் அலுவலியில் நாம் இதை செயல்படுத்தி அனைவருக்கும் கிடைக்க செய்தால் அந்த உயிர் நமது உயிர் அதை நமக்குள் உருவாக்கி நமக்குள் அதை அணுவாக்கி நமக்குள் அந்த ஒளியான நிலைகளை உருவாக்கி நம்மை அந்த நிலை பெறச் செய்யும். இது போன்ற தகுதிதான் நாம் எல்லோரும் பெற வேண்டும் என்று குரு காட்டிய வழியில் அது வேண்டி ஒரு உயிரான ஈசனை நான் வேண்டி தியானிக்கின்றேன், தவம் இருக்கின்றேன். இது போன்ற நிலையில் நீங்களும் செயல்பட வேண்டும் என்று குரு இந்த உபதேச வாயிலாக நமக்கு தெளிவாக்குகிறார்.
இந்த எல்லையை விளைந்த அந்த அகசி உணர்வுகள் இங்கு அதிகரித்திருப்பதனால் இங்கு சிறிதமாக விளைந்த இந்த விஞ்ஞான அறிவார் உலகம் முழுவதும் விஷத்தன்மை கவர்ந்து இன்று அணு கதிர இயக்கங்களும் விஷமான விஷ நச்சுத்தன்மைகளை பரவச் செய்து தீவிரவாதம் என்ற நிலைகளில் இன்று உலகம் முழுவதும் பரவி கொண்டிருக்கும் அந்த தீவிரவாத மனித உடலுக்குள் விளைந்த உணர்வுகள் அவன் புதுவிதமான நச்சுத்தன்மைகளை கவர்ந்து அதனை மற்ற பொருள்களை இழைத்து அதை வெடிக்க செய்யும் போது காற்று மண்டலத்தில் கலந்தப்பின் அது மக்கள் அனைவரும் கேட்டப்பில் அது நுகர்ந்தப்பின் மழிகின்றார்கள். இப்படி காற்று மண்டலத்தில் இத்தகைய நிலைகள் மழியும் உணர்வுகள் மனிதனுக்குள் விளைந்த நேரத்தில் இதை போன்ற நிலைகள் இப்படி பரவி பரவி ஒவ்வொரு மனிதனின் எண்ணத்தை தோன்றி அந்த தீவிரவாதம் என்ற நிலைகள் பெருகி தன்னையே அழிக்கக்கூடிய என்று தான் எண்ணினாலும் தன்னால் என்ன பிறரை அழிந்தால் அதற்கென்று ரசிக்கும் உணர்வுகளை விளைகின்றது. இப்படி மனிதனுக்குள் விளைந்து உலகிலே தீமைகள் விளையும் இந்த உணர்வு பரவி கொண்டு விட்டது. இது 2000க்குள் மனிதனுக்கு மனிதனை இந்த நிலையில் செய்யும் நிலைகள் உருமாறுகின்றது. இடைக்காலத்தில் தான் தென்னாட்டுடைய சிவனை போற்றி தென்னாட்டவருக்கும் இறைவா போற்றி என்று நாம் சொல்லிக் கொண்டிருக்கும் அந்த மகிழ்ச்சி உணர்வை நாம் பெருக்கி இந்த காற்று மண்டலத்தில் அக்காலத்தில் இருக்கும் நஞ்சினை நீக்கி அந்நஞ்சினை நீக்கிற உணர்வை தனக்கு வளர்த்து உணர்வின் தன்மை துருவத்தில் நகர்ந்து ஒளியும் சரியுமான அந்த உணர்வில் நாமும் நகர்ந்து இந்த காற்று மண்டலத்தில் உள்ள நச்சுத்தன்மை நீங்க இன்று துருவனாகி துருவ மகிழ்ச்சியாகி அவர் ஈர்ப்போட்டத்தில் சென்ற சப்தரிஷி மண்டலத்தை நாம் அடைய முடியும். ஆக அதே சமயத்தில் நாம் விட்டு மூத்தலைகளும் 2000 2010 இப்ப நாம் உபதேசிக்கும் உணர்வு கருவிலே விளையும் கரு சிசுக்களை பட்டு அந்த உணர்வு வளைந்து அது விளைந்து வரப்படும் போது அவர்கள் வாழ்க்கையில் எப்படி அரசின் தன் தாய்க்கருவில் இருந்து விளைந்ததோ இதே போல நமது ஐக்கிய தியான குடும்பங்களில் வளரும் இந்த உணர்வு குழந்தைகள் அந்த கருவிலே இந்த உணர்வின் தன்மை விளைய செய்து அந்த மூச்சின் தன்மை அவர்கள் உலகம் முழுவதுக்கும் பரப்பும் நிலைகளும் அங்கு தொக்கி நிற்பவர் அவர்களாதான் இருப்பார்கள். ஏனென்றால் கடும் நஞ்சு தன்மை கொண்ட மிருகங்களிலிருந்து தன்னிச்சையாக காத்தது போல இப்ப நாம் தியான வழிகளை நமக்கு கிட்டவில்லை என்றாலும் நமது உணர்வின் வலிமைகள் விண்ணுலகம் செய்து அடைய இது உதவும். ஆனால் இது நாம் உடலின் தொடர் கொண்டு இப்ப இருப்பவர் அதை செய்ய முடியும். பின் வலிவின் நிலைகளை இந்த காற்று மண்டலத்தை தூய்மையாக்க வேண்டும் என்றால் அவசியம் செய்தது போன்று பின்வரும் தந்தைகளுக்கு செய்ய வேண்டும். அதற்குத்தான் காலக்குருவ தியானங்களை அந்த குருவ மகிழ்ச்சியின் அரிசக்தியும் சப்தரிகளின் அரிசக்தியும் சப்தேச மண்டலங்களை ஒழிக்காத சக்தி பெற வேண்டும் என்ற எண்ணிட்டு கணவனும் மனைவியும் வசிஷ்டரும் மந்திரி போல வாழ வேண்டும் என்றும் நலாயினு போன்று ஒருவரை ஒருவர் மதித்தல் வேண்டும் என்றும் அந்த மகிழ்ச்சியின் அரிசக்தி என் மனைவி கிடைக்க வேண்டும் என்றும் மனைவிக்கு மகிழ்ச்சியின் அரிசக்தி கிடைக்க வேண்டும் என்று கணவனும் மனைவி கணவனுக்கும் எண்ணி இந்த உணர்வினை இரண்டர கலக்கும் நிலைகள் வர வேண்டும். இந்த உணர்வின் கலந்து கொண்டதும் அதனை விளையும் கருவின் தன்மை இத்தகைய நிலை அடைந்து அந்த உணவின் தன்மை உறுதியாக்கி அது விளைந்த நிலவில் பிறந்த குழந்தைகள் எத்தகைய நஞ்சின் தன்மையை அடக்கும் ஆற்றல் பெற்று அவர் இடும் மூச்சலைகளால் புது மனிதனின் உணர்வுகளை அருள் ஞானியின் தத்துவத்தை வளர்க்கும். இந்த பூமி சுருங்கிக் கொண்டு வரும் வேளையில் இந்த நீர்நிலைகள் அனைத்தும் மாற்றமாகும் நிலைகளும் ஒரு காலம் பல லட்சம் ஆண்டுகளுக்கு முன் அவசியம் இந்த திசையை திசை திருப்பி அதாவது மூட்டை போல வருவதை துருவப்பள்ளியில் கவரும் நிலைகள் நீண்டு கொண்டு இறப்பும் போது எடைக்கூடியவர்கள் திரும்பும். இப்படி திரும்பி திசையுடைய நிலைகள் தொடரப்படும் போது இந்த பூமியின் மாற்றங்கள் வருவதே இருக்கின்றதுதான் காரியங்களில். ஆகவே சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் ஆகின்றது. நீ தெற்கு செல், அதன் உணர்வில் தலை கொண்டு நீ இந்த உலகம் நடந்து சிவனுக்கும் பார்வதிக்கும் கல்யாணம் நடக்கும் போது அங்கிருந்து வெகு இடங்களிலிருந்து கூட்டங்கள் குமையும். அப்போதுதான் பூமியின் மாற்றம் ஏற்படும். அதிலிருந்து நீ மாற்றுவதற்கு நீ தெற்கு போ என்று அகஸ்தியனை அனுப்பினார் என்று. ஆக இதைத்தான் தெற்கே வளைந்த நோனரின் தன்மை கொண்டு துருவம் கவரும் உணர்வுகள். ஆகத்தான் பூமி சுழலும் போது தன் பார்வையில் சிக்கிய உணர்வுகள் அது உடலின் தன்மை சிவமாக மாறி இந்த இரு உணர்வும் சேர்த்து முட்டை போல வளரும் இந்த தன்மை வருவதும் இதை எடைக்கூடிய பின் தலைகீழ மாறும் நிலைகளிலிருந்து ஒரு காலம் தப்பிவித்தார். அவன் உணர்வின் தன்மைகள் இந்த இதன் உணர்வுகள் வந்து திசை திருப்பி மீண்டும் வெப்பத்தின் தன்னல் கூட கடலாக மாற்றி இந்த நீள வடிவின் தன்மை மாற்றி அமைத்தார். மீண்டும் பூமியின் நிலைகள் ஓர் திசை மாற்றி இந்த உணர்வின் தன்மை மாற்றி அமைத்த அதே அகசியனுடைய நிலைகள் அந்த அகசினால் உருவாக்கப்பட்ட உணர்வின் தன்மை இந்த தெற்கிலே தோன்றிய அந்த உணர்வின் தன்மை கொண்ட கருவிலே வளரும் சிசுகளுக்கு அந்த சக்தி வரும். ஆகவே மீண்டும் அவருடைய உணர்வு உலக ரீதியிலேயே நச்சுத்தன்மை கொண்டு மடியின் தன்மைகளும் மற்ற விகார தோற்றங்கள் உருவாகும் உணர்வுகள் இருந்தும் மனிதனுடைய நிலைகளே மேலே நாடுகளில் விஞ்ஞான நிலைகள் கொண்டாலும் விஞ்ஞான அறிவால் கதிரீக்க பொறிகள் அதிகமாக பரவி கடூர நிலைகள் வரப்படும் போதும் ரூபங்கள் மாற்றமாகி வரும். அத்தகைய பிறகுகள் வரும் இந்த காலத்தில் இங்கே நம் நாட்டில் தோன்றிய அகசின் அக்காலத்தில் தோன்றிய போல இங்கு தெற்கிலே தோன்றிய உணர்வின் இந்த அணுக்கள் இந்த கருக்களினை நீங்கள் வளர்த்திட வேண்டும். ஆகவேதான் இந்த துருவ நேரத்தில் அந்த மகிழ்ச்சி உணர்வை உங்களுக்குள் விளை வைத்து இந்த உணர்வின் தலையால் கருவுக்குள் இருக்கக்கூடிய இந்த சிசுக்களை வளர்த்திட வேண்டும் என்று ஒவ்வொரு நிமிடத்திலும் இப்ப இந்த தியான வழியில் பிறந்த இந்த குழந்தைகளுக்கு ஒவ்வொரு நொடியும் அந்த அறிஞானம் கிடைக்க செய்ய வேண்டும். உலக ஞானம் பெற வேண்டும் என்று இயங்குதல் வேண்டும். அந்த அறிவின் ஞானத்தை ஊட்டி நீ உலகை காக்கும் அறிவு ஞானியாக வர வேண்டும் என்று உலகம் ஊட்டும் போதும் நாம் பால் ஊட்டும் போதும் தாளாட்டும் போதும் இந்த உணர்வுகளை நாம் செய்வோம் என்றால் இதன் தொடர் வரிசையில் எதிர்கால சந்ததிகள் அவ்வழியிலேயே வளர்ந்து இந்த நாட்டில் உலகம் முழுவதுக்கும் நஞ்சுதன்மை என்றாலும் உலகை மீட்டிடும் அந்த நிலையை இந்த தென்னாட்டிலே தோன்றியவர்களுக்கு தாமல் இந்த உலக பேரழியின் தன்மை விஷத்தன்மையால் மழிந்து கொண்டிருக்கும் மழிந்து கொண்டிருக்கும் இந்த நிலையில் இதை நீ மாற்றிட இது வரும். ஏனென்றால் மதபேதம் இனவேதம் என்ற மொழிபேதம் என்ற உலகம் உருவாக்கி மனிதனுக்கு மனிதனே அது கொன்று குசிக்கும் நிலைகளை வருகின்றது. அதை ரசித்து பார்க்கும் நிலை வருகின்றது என்று பார்க்கிறோம் ஏனைய நாடுகளில். நம் நாட்டில் அவ்வாறு இல்லை. இப்போது தான் தலை காட்டுகின்றது. குறைந்து கொண்டிருக்கும் இதை பாம்புகளை வீசுவதும் அவர்களை மடியை செய்வதும் மதக்கண்டு ரசிப்பதும் இது போன்ற நிலைகள் வருகின்றது. மேலை நாடுகளில் இதை போன்ற நிலைகளில் ரொம்ப துயமாக நடந்து கொண்டிருந்தது. ஆக பல நீர்நிலைகளையும் காற்று மண்டலத்தில் நச்சுத்தன்மைகளை பரவச் செய்து மக்களை மடியை செய்து ரசித்து சுவாசித்துக் கொண்டிருக்கும் அசுர உணர் வளர்ந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் நம் நாட்டிலே தோன்றிய இந்த தென்னாட்டில் தோன்றிய அந்த அகசி உணர்வால் இங்கே அந்த படைகள் வராது, தடுத்து நிற்கின்றது. அதை மீண்டும் நாம் அவர்கள் உணர்வே தான் பேசுகின்றதை தவிர நான் பேசுகிறேன் என்று யாரும் எண்ண வேண்டாம். இருந்தால் என்னால் பேசும் தகுதியோ இந்த உலகில் தவறும் தகுதியோ அத்தகைய நிலை பெற்றதல்ல. எனது குருநாதர் காட்டிய அறவுலையும் இத்தகைய உணர்வின் தன்மை இந்த உலகம் ஏற்ற அந்த உணர்வுகளை இயங்குகின்றது, அந்த உணர்வுகளை இயக்கிக் கொண்டு உள்ளது, அந்த உணர்வின் அலைகளை பரவுகின்றது. உங்களின் நிலைகள் எனக்கும் லாபம் கிடைக்கின்றது. ஏனென்றால் நீங்கள் அனைவரும் மகிழ்ச்சி பெறும் உணர்வுகள் வெளியே செய்யும் போது அந்த உலகின் தன்மை அந்த பேரானந்த காற்று மண்டலத்தில் நானும் சுவாசிக்க நேரும். ஆகவே நீங்கள் வளர நான் வளர முடியும், நான் வளர நீங்கள் வளர வேண்டும் என்ற எண்ணம் என்றால் உங்களை எல்லாம் அடிமையாக்கதான் முடியும். ஆக நாம் வளர்வதற்காக உங்களை அடிமையாக்குதல் இப்ப அரசியலில் என்ன ஆகின்றது? உலகை காக்கிறது என்பார்கள். அரசியல் அவர்வாத பல நிலைகளை பேசுவார்கள். ஆக அதன் நிலையை கொண்டுதான் மதங்களானாலும் சரி மந்திரவாதியானாலும் சரி அதன் வழியில் எல்லாம் உலகை காக்கிறேன் என்பார்கள். அவர்வாத என் குருநாதர் காட்டிய நிலைகள் நீங்கள் வளர வேண்டும் என்றும் நீங்கள் அந்த உயர்ந்த நிலையை பெற வேண்டும் என்று உலகினை நான் பெற்றேன் என்றால் நீங்கள் உயர்ந்த நிலையை சென்று நான் ஆனந்தப்பட்டால் உங்களில் விளைந்த அந்த உலகின் தன்மை எனக்கு உயர்ந்ததாக மாற்றும். ஆனா இங்க விளைந்த வித்து ஒன்றுதான். ஆனால் உங்களில் விளைப்போது ஒவ்வொன்றும் பல வித்துகள் ஆகின்றது. டிவியில் அகற்றும் சக்தியாக மாறுகின்றது. இந்த சக்தியின் தன்மை கண்டு நான் அதில் பேருந்து பேரார்ந்து பெற வேண்டும். அப்பதான் அந்த பேருந்த வாழ்க்கையின் தன்மையை எண்ணில் இந்த உலகின் தன்மை வளர்க்க முடியும். ஆகவே நீங்கள் வளரணும், இந்த உங்களைக்கண்டு நான் மகிழ வேண்டும். இதை போன்று நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் பார்ப்பதெல்லாம் மகிழ்ச்சியான சக்தி பெற வேண்டும். அவர்கள் வாழ்க்கையில் தெரிந்த நிறைகள் பெற வேண்டும், மகிழ்ந்து வாழும் நிறைகள் பெற வேண்டும் என்று எண்ணினார். நீங்கள் வளர்கின்றீர்கள். இதனுடைய வரிசை தொடர் இவ்வாறு வந்தால்தான் நாம் வாழ முடியும், வளர முடியும். இந்த காற்று மண்டலத்தில் உள்ள நட்சத்திரங்களில் நாம் மீள முடியும். ஆகவே அவ்வாறு மீள வேண்டும் என்றால் இந்த கோண கொஞ்சம் 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 சரக்கு கொஞ்சம் கூட்டி கொடுத்தாரா அதுக்கு போனோட்டமே சொன்ன சொன்னோம்னா தாங்கள் விட்டேன். இந்த உணர்வு வானையில் புவியில் உயிர் இதை நாம தெளிவாக்கியானுன்னு இந்த நாளும் குறுகிய காலமாக இருக்கு. 2000 இதெல்லாம் நீங்கள் பெற்றுடணும். அது தரல அப்படின்னு சொன்னா அப்புறம் வீணு, இது எவ்வளோ வீண்தான். அதனால இந்த ஒவ்வொருத்தரும் இந்த தாய்மார்கள் உன்னிப்பாக கவனித்து அந்த கருவில வளரக்கூடிய குழந்தைகள் கூட்டு குடும்ப தியானங்கள் இருந்து அந்த கருவில வரக்கூடிய குழந்தை அறிஞானம் தர வேண்டும் என்று அவனை வளர்த்தா அவங்க பார்வையால் உங்கள் குடும்பத்தில் உள்ள தொல்லைகளும் நீங்கள் மற்ற நிலையும் மாறும். இப்ப வீட்டில் சங்கடமும் சரிப்பு வச்சுக்கிட்டு கருவில் விளையக்கூடிய குழந்தைகளை வளர போகும்போது அதை நீ இல்லை அவன் அப்படி பண்ணானே இப்படி பண்ணான் வீட்டுக்குள்ள பேசினா அந்த கருவில் விளையிற குழந்தை இதுவும் பதிவாகி நீங்க என்னென்ன போக்கி அவன் பண்றான், இந்த போக்கித்தனம் பண்றான், இப்படி இடையூர் செய்யறான், தொல்லைகளை கொடுக்கின்றான், இதெல்லாம் தெரியுன்னா அந்த உணர்வு அந்த குடும்பத்தில் அந்த இருக்கக்கூடிய கர்ப்பிணியில் கேட்டா போறோம். அந்த உணர்வு கருவில் இருக்கக்கூடிய குழந்தைக்கு பதிவாகும். அவன் பிறந்தவர் பாடு அவன் அத்தனை வேலையும் செய்வான். நீங்க எதெல்லாம் நினைச்சு சொன்னீங்களோ அவன் அத்தனை வேலையும் செய்வான். அப்புறம் நீங்க அவங்கிட்ட இருந்து இவன் இப்படி பெத்தனே இப்படி வளர்த்தனே இவனை செய்தனே என்னை இப்படி செய்யறானே 4 சாத்திக்கு போவோம். ஆகவே இது நீங்கள் ஒவ்வொரு நிலையும் மறவாது. இந்த உணவின் தன்னை நீங்கள் வளர்த்தல் வேண்டும். இதிலே குழந்தைகளை நீங்க எந்த அளவுக்கு அறிஞானத்தை கருவில் இருக்கும்போது போதிக்கின்றீர்களோ அந்த குடும்பத்தை காக்கும் அருண் ஞானியாக வருகின்றான். உங்களை மட்டுமல்ல அந்த ஊருக்கும் அந்த உலகத்தும் காக்கும் அருஞ்ஞானிகளாக வருகின்றான். நாம் எல்லாம் கதை அதை வந்து முதிர்ந்த மரம் அது தனி காக்காத நேரம். ஆகவே இந்த மாதிரி நேரத்தில் அந்த அருண் ஞானிகளை நாம் உருவாக்குதல் வேண்டும். அதன் வலிமை கொண்டு நமக்கு மகிழ்ச்சி சேர்க்க வேண்டும்.